ഓണറബിൾ ഇന്ദിക അനിരുദ്ധ
ബഹുമത് മിസ്തുതി കർമൂലാസന മന്ത്രിതുമനി അത് അയവേ യോജനാവട്ട് മൂലികത്വഗന വിസർജന പണത്ത് സാകച്ചാവട ഭാജനീയവന മുഹത്തെ അവസ്ഥാവ ദിമ സംബന്ധി വിശേഷന്മ നീല ഹരിത എൻ്റർപ്രൈസസ് വചനടിക ലസ്സനായി സിതും പെത്തും ലസ്സനായി മഹിതന്നെ ക്രിയാകലാപയ അപ്പി അവരുദു ദക്ക പുറാവട ദക്ക അവരുദു ദക്ക പുറാവട മേ പാർലിമെന്റുവേ അപ്പി അയവേ സുന്ദര കതന്തര യഹുവ സമഹാര എമതിവരു നിദാഗന യഹുവ സമഹാര എമതിവരു സീന ദക്കിമിൻ യഹുവ ഹബൈ യഥാർത്ഥയക് വിധിയട മേ വെദ്ദി മേ അയവേ സങ്കൽപ്പയക് വിതരൈ യഥാർത്ഥയക് കരഗന്ന ഹെക്കിയാവക് മേ രജയട നഹ ഏ നിസാ തമൈ രജയ അയവേ ഇദിരിപത് കരദ്ദി മുളിന്മ കഥാ കരല കിയന്നേ ഇതിഹാസ ഗന കഥാ കരണ്ട ഇപ്പാ അനാഗതേ ഗന കഥാ കരമു ഇതിഹാസേ ഗന കഥാ നൊകര ഇതിഹാസേ സിദ്ധ വെച്ച ദേവാൽ അമതക കരല അപ്പി അനാഗതേ കഥാ കരമു കീല തമൈ മേ അയവേ ഇദിരിപത് കരണ്ട ദേ മൊക്കദ മേ അയവേ കിയന്നേ മങ് ഈ അയവേ ഗന കഥാ കരണ്ട കലിൻ അപ്പേ സൗഖ്യമതിതുമാ ദേൻ കഥാ കര എതുമട പൊടി യോജനാവക് കരണ്ട കമതി മേ ഗിലൻ രതേ ഗന കഥാ കര ഗിലൻ രതേട ഗൽ ഗഹണ്ടിട പോയ ഗന കഥാ കര ഹബൈ ഗരു എമതിതുമാ ഇന്ത്യാവേൻ ഗിലൻ രത വിശാല പ്രമാണയക് അപിട ദുന്ന അപ്പേ ഗിലൻ രത ഗമട ആപുഹാമ ഏക അപി സുബവാദിവ ദെക്ക ഹബൈ ഏ ഗിലൻ രതേൻ രോഗിയ ഗെനിയന്നേ ലംഗമ രോഹലട ലംഗമ രോഹലട രോഗിയ ഗെനിച്ചട പസ്സേ ഏ രോഹരേ രോഹലേ ഹർദ ഏകകയ നേ മേ ആയവേ ദെക്കടമ ഹർദ ഏകകയ മേ രോഹല്ലോള 80% രടേ തിയന രോഹല്ലോള ഹർദ ഏകക നേ ഏ നിസാ ഏ രോഹലട ഗെനിയ ഗെനിയന ഗിലൻ രതയ രോഗിയവ തിയല ഗിയാട പസ്സേ രോഗിയ മിയ യാനോ രോഗിയ മിയ യാനോ ഗൊഡക് തെങ്ങോള സിദ്ധ ഉണ മഗേ ദിവുള പിറ്റിയ മതിവർണ കൊട്ടാസേ മഗേ എസ് ദെക ഇദിരി പിട കാന്താവക് മിയ ഗിയ ഏ ഗിലൻ രതയൻ ഗെനിച്ച ഏ ഗിലൻ രതയൻ ഇല്ലീമ കേരുവ മമ പുദ്ഗലികവ ഇല്ലീമ കേരുവ കരുണാ കർല ഗംപഹ രോഹലട ഗെനിയണ്ട ദിവുള പിറ്റിയ രോഹലട ഗെനാ ഗെനിച്ചേ ഗംപഹ രോഹലട മേ രോഗിയാവ ഗെനിയണ്ട കിവ ഗെനിയണ്ട വിധിയക് നേ ഹെക്കിയാവക് നേ അപിട കിയല തിയന്നേ ലംഗമ രോഹലട ഗെനിണ്ട കിവ രോഗി കാന്താവ മിയ ഗിയ മെന്ന മേ വഗേ സിദ്ധിൻ വെനോ ഏ നിസാ മേവട മങ് ഹിതന്നേ വെഡ പിലിവലവൽ മേ അയവേദി ഹദില നേ ഏ നിസാ മേക യോജനാ കരൈ സംശോധനൈ ഏ സംശോധന വലട മേ ഗിലൻ രതേ നിയമ സേവാവ ലബാ ഗണ്ട വെഡ പിലിവല കദണ്ട കിയല ഇല്ലനോ ഏ ഇല്ലന ഗമമ്മ കിയനവ മേ അയവേ തുല തിയന്നേ വെനദ അയവേ തുല ദെക്ക കുട്ടി ടികക് വിതരൈ തമ തമുൻഗേ കുട്ടിയ കടാ ഗനീമ ദെൻ അപി റോഹൽ ദിവുണു വെനവ ദകിനവ വെഡി ഹരിയക് ദിവുണു വെന്നേ കളുതര ദിസ്ത്രിക്കേ അപ്പി ദക്കിന നിവാസ ഹെദനവ വെടി ഹരിയക് ഹെദനവ ദക്കിന്നേ ഹമ്പന്തര ദിസ്ത്രിക്കേ അപ്പി ദക്കിന പൊളൊന്നറുവ ദിസ്ത്രിക്കേട വെടി വിധിയട മുതൽ വെൻ വെനവ ഏ വഗേമ അപ്പി ദക്കിന ദെൻ ഹൊന്ദ കഥാവക് മന്ദക്ക മേ ആയവേ തുള തിയനവ മേ അര അലിയതുൻ ഗാൽ കർന ഇസ്ഥാനവല സഹ ഏ അലിയതുൻ ബലാഗന്ന എഗ്ഗൗവ പുരുദു കരന മധ്യസ്ഥാനേ ദാന്നേ മേക നിയമ വിഹിലുവ മേക ദാന്നേ കുറുനേഗല എമതിവരയ കുറുനേഗല നൻ ഏ അതുൻ ഏ എഗ്ഗൗവ പുഹുണു കരന മധ്യസ്ഥാനേ ദാന്നേ കുറുനേഗല ഇതി മെഹമ അയവയക് മെഹമ പ്രതിപത്തിയക് മെഹമ ജാതിക ആണ്ടുവ കടയുതു കരന പുളുവന്ദ അത് ജാതിക ആണ്ടുവ എമതിവരു ഏ വഗേമ ജനാധിപതിവരയ വിശേഷം കിയനോ മേ അയവയ മൊക്കദ്ദ മേ ഗനാവേ ഐ മേ ബിയർ വലട സഹന ദുന്നേ ഇതി അയവയക് ഹദന്നേ ദേയി ഹാമുദുരോനേ മുദൽ എമതിവരയ യോജന ഗണ്ടോനേ എമതിവരുംഗേ ജനാധിപതിവരയഗേ അഗമതിവരയഗേ മേ സിയലു ദിന എകതു വേല ഏകരാശി വേല തമൈ മേ കടയുത്ത കരന്ന ഓനേ മേ കടയുത്ത സിദ്ധ വെന്ന ഓനേ മേ സിയലു ദിന സാകച്ഛാ കരല അത് എഹമ ദയക് സിദ്ധ വെന്നേ നേ ഏ നിസാ മമ കിയനവ മേ അയവയ തുലിൻ മേ ആണ്ടുവ ബലാപൊറുത്തു വെനവ 2018 വസര വെദ്ദി ബിലിയന 1895 രടേ നയബര വെഡി കരൻ ദനട 10160ක් തിയന ബിലിയന 10160ක් തിയന നയ പ്രമാണേ ഓഗൊള്ള മേ 2018 ഇവര വെദ്ദി ബിലിയന 12000කට ගෙනියනවා ട്രില്യൺ 12000කට ගෙනියනවා ඕගොල්ලන්ගේ ආයවැයේ වැඩපිළිවෙල ඒකයි ඕගොල්ලන්ගේ ආයවැය කටයුතු කරන්න සාකච්ඡා කරලා තියෙන එකයි මහින්ද රාජපක්ෂ ණය ගත්තයි කිව්වා මහින්ද රාජපක්ෂගේ ණය වලට තමයි දැන් මේක සින්න වෙන්නේ කිව්වා ඒ ණය හින්දා තමයි රට ගෙනියන්න බෑ කිව්වා හැම ඇමතිවරයෙක්ම කතා කරලා කිව්වේ රාජපක්ෂ වැරදි කියලා හැබැයි ගරු ඇමතිතුමා ඒ වගේම මූල ආසනයේ മന്ത്രിතුමනි රාජපක්ෂ ණය තිබුණේ බිලියන 5000 ගානයි බිලියන 5000 ගානයි මේ ආණ්ඩුව මේ වෙද්දි 2018 වෙද්දි බිලියන 4750කට වැඩිය ණය ගන්න ඇස්තමේන්තු කරලා තියෙනවා. ඒ ණය ගැනීම තුලින් 90%ක් මේ අවුරුදු 3ට මහින්ද රාජපක්ෂ ගත්තු අවුරුදු 10 පුරාවට ගත්තු ණයවලට අවුරුදු 3 වෙද්දි අපේ චමින්ද මන්ත්‍රීතුමා හොයලා බලන්න අවුරුදු 3 වෙද්දි 90%ක් ණය ගන්නවා මේ ආණ්ඩුව. මේ ආණ්ඩුවේ මොනවද කරන්නේ? ඉස්පිරිතාල ටික හැදෙනවද? ගමේ පාර හැදෙනවද? ඇලබෙල්ල බෝක්කුව හැදෙනවද? සංවර්ධනයක් වෙනවද? අධිවේගී මාර්ග එනවද? ඒ කිසි දෙයක් සිද්ධ වෙන්නේ නැහැ. හැබැයි ණය ගන්නවා. ණය ගෙවන්න ණය ගන්නවා. ණය වලට නම් දානවා. අද පාර්ලිමේන්තුවේ ණය වලට නම් දානවා. ආවලාගේ ණය කියනවා. ආවලාගේ પરම්පරාවේ ණය කියනවා. නෑ, මේ සියලු පාප කර්ම වලට අපිට වන්දි ගෙවන්න සිද්ධ වෙලා තියෙන්නේ මොනව නිසාද කියලා හොයලා බලන්න. බැඳුම් කරේ නිසා. බැඳුම් කරේ නිසා අද ඩොලරේ අනුපාතයේ විශාල විදියට උඩට ගිහිල්ලා තියෙනවා. අද රට තුල ව්‍යාපාරිකයන්ගේ විදේශ ආයෝජකයන්ගේ ස්ථාවරත්වයක් විශ්වාසය කඩ කෙරිලා තියෙනවා. ඒ නිසා ඒගොල්ලෝ විශාල විදියට රට තුල තියෙන මුදල් අරගෙන ගිහිල්ලා තියෙනවා. ඒ මුදල් අරගෙන යෑම කොහොමද කියලා කියනවනම් ඔයගොල්ලෝ මහ බැංකු බැඳුම් කරෙන් විතරක් බිලියන 128ක් නැති කරගත්තා. ඒ වගේම විදේශ සංචිත බිලියන 300ක නැති කරගත්තා. විදේශ ආයෝජකයෝ මේ රටේ තියෙන සම්පත් මේ රටේ තියෙන ඒ ආයෝජනය කරන්න තියෙන අවස්ථාව නැතිවීම නිසා බිලියන 300ක් නැති වුණා. ඒ වගේම සියලු ගනුදෙනු එක ගත්තාම විශාල මුදලක් බිලියන 1500කට වැඩිය මේ ආණ්ඩුව නැති කරලා තියෙනවා. ඒ නිසා මේ ආණ්ඩුව ගේනවා. දැන් අපි අහනවා තරුණ මන්ත්‍රීවරු විදියට අපේ මන්ත්‍රීතුමල්ලා හොයලා බලන්න ඕන කටයුත්තක්. මේ අයවැය තරුණයට මොකද්ද කියන්නේ? මේ අයවැය තරුණයා වෙනුවෙන් මොකද්ද දෙන සහනය? මේ අයවැය තුල තරුණයා වෙනුවෙන් මොකද්ද තියෙන වැඩපිළිවෙල? තරුණයාට යෝජනා කරනවා වෘත්තීය පුහුණුවක් එක්ක රජයෙන් රුපියල් 6000ක් දෙනවා. ඒ වගේම සේවා නියුක්තිකයා, එහෙම නැත්නම් ඒ සේවය ගන්න හවුල්කාර සේවා නියුක්තිකයා, එහෙම නැත්නම් සේවය ලබා ගන්න පුද්ගලයා 16000ක් දෙනවා කියලා. ගරු මූලාසනයේ මන්ත්‍රීතුමනි, අපේ රටේ ඉන්න තරුණයෝ වහල්ලු කරන්න එපා. අපි ඉල්ලන්නේ ඒකයි. පත්තරවල මේ දවස්වල යනවා ලක්ෂ 4ක් රස්සා දුන්නා, ලක්ෂ 5ක් රස්සා දුන්නා. මහා උජාරුවට කියනවා අපේ රටේ ඉන්න තරුණ පරපුර වහල්ලු කරන්න මේ යන්නේ. තරුණ පරපුර වහල්ලු කරන්න වසර 13ක් පුරාවට අධ්‍යාපනය දෙන්න ඕන කියන ප්‍රතිපත්තිය හොඳයි. ඒක ක්‍රියාත්මක වෙනවා නම් හොඳයි. හැබැයි මේ අධ්‍යාපන ක්‍රමයේ තුලින් ගරු ඇමතිතුමනි, අර මහින්දෝදිය විද්‍යාගාර වහලා තියෙන නිසා, තාක්ෂණ විද්‍යාගාර වහලා තියෙන නිසා මේ වැඩපිළිවෙල යන්නේ නැහැ. මේ වැඩපිළිවෙල යන්නේ නැති තාක්කල් මේ ආණ්ඩුවට පුළුවන් අපේ රටේ ඉන්න තරුණ පරපුර වහල්ලු කරන්න. තරුණ පරපුර වහල්ලු කරන්න රුපියල් 16000ක වේතනයකට මේ තරුණය වහල්ලු කරනවා. හැබැයි බියර් අඩු කරපු එක එකතරා විදියකට එහෙනම් හොඳයි. බියර් අඩු කරපු එක ඒක තමයි ඇමතිවරයා බියර් අඩු කරන්නේ. වහල්ලු වෙලා ඉඳන් බියර් බෝතලයක් බීලා තරුණයා නිදාගන්න, තරුණයා නිදි කරවන්න, තරුණයාට ජාතික හැඟීමක් තමුන්ගේ ආර්ථිකය ගොඩනගා ගන්න වැඩපිළිවෙලක් නැහැ. මේ ආණ්ඩුව තරුණයා වෙනුවෙන් යොදාගන්නේ එවැනි වැඩසටහනක්. ඒ නිසා අපි දන්නවා පහුගිය කාලේ පුරාවට අර අතීතයේ අමතක කරන්න කියපු ඔබ තමුන්හන්සේලා අතීතයේ අමතක කරන්න කියපු මේ ආණ්ඩුව මොකද්ද සිද්ධ කළේ? අධ්‍යාපන අමාත්‍යාංශයේ වෙනුවෙන් ඒ වෙන් කරපු මුදලෙන් වැඩ කරන්න හැම්බෙලා තියෙන්නේ 132යි. ඒ 132නුත් මං හිතන්නේ ගරු නියෝජ්‍ය ඇමතිතුමනේ කුරුණෑගල දිස්ත්‍රික්කේ වැඩිපුර වැඩක් කරෙන්නේ නැති ඔබ තමුන්හන්සේලාගේ දිස්ත්‍රික්කවල වැඩ වුණා කියලා අපි දැක්කේ නැහැ. අපි දැක්කේ නැහැ ඔබ තමුන්හන්සේලාගේ දිස්ත්‍රික්කවල වැඩ කරන්න ප්‍රතිපාදන දුන්නේ නැහැ කියන එක අපි පැහැදිලිවම දන්නවා. අද ඒ ප්‍රදේශයන් වලට එහෙම තත්ත්වයක් උදා වෙලා තියෙනවා. මෙගා පොලිස් අමාත්‍යාංශය ගෙනාවා ප්‍රගතිය තියෙන 144යි, වැඩ කරලා තියෙන බිලියන 13යි. ඒ වගේම මහවැලි සංවර්ධන අමාත්‍යාංශයේ ප්‍රගතිය 160යි. ඒ වගේම විදුලි සංදේශ සේවා ප්‍රගතිය 163යි. මේ විදියට බොහොම අඩු ප්‍රගතියකින් තමයි මේ අයවැය කටයුතු කරලා තියෙන්නේ කියන එක මම කියනවා. ඒ නිසා ගිය සැරේ තිබ්බ පොරොන්දු මල්ලම මේ සැරේ ගෙනත් තියෙනවා. ඒ වගේම තරුණයා වෙනුවෙන් අර රැකී රක්ෂාවලට එහෙම තරුණයව යොමු කරද්දී ඒ තරුණයාට වැඩපිළිවෙල ලක්ෂ 4ක් අද තරුණෙක් බලාපොරොත්තු වෙන්නේ මාසිකව 40000ක 45000ක වැටුපක්. අද මම අපි දකිනවා ගම්වල පෝස්ටර් ගහලා ගම්වල ඇඩ්වර්ටයිස්මන්ට් දාලා අද තරුණයාට එන්න කියනවා ගාමන්ට් වලට, එහෙම නැත්නම් වෙනත් රැකියාවලට 35000 40000 පඩි දෙනවා කියලා. අද ආණ්ඩුව යෝජනා කරනවා නෑ, ගන්න ඕනේ නෑ. අපි තරුණයෝ එකතු කරනවා, තරුණයන්ට අපි පෙන්වනවා වැඩපිළිවෙලක්. ඒකෙන් 16000ක් දුන්නාම ඇති. එහෙනම් වහල් සේවයේ ආණ්ඩුව පටන් ගන්නයි මේ යන්නේ. වහල් සේවයේ වැඩපිළිවෙල මේ තියෙන්නේ. ඒ නිසා මම මේකයි කිව්වේ. ඒ වගේම අද ඒ තමුන්ගේ අධ්‍යාපනයෙන් එහෙම නැත්නම් අවුරුදු 13ක් අධ්‍යාපනය ලැබලා සාමාන්‍ය පෙළ උසස් පෙළෙන් ඉවත් වෙන විශ්වවිද්‍යාලෙන් ඉවත් වෙන ඒ ශිෂ්‍යයාට වැඩපිළිවෙලක් මේ ආණ්ඩුවේ නැහැ වගේම අපි පැහැදිලිවම කියනවා මූල ආසනයේ මන්ත්‍රීතුමනි ඒ ව්‍යවසායකයා වෙනුවෙන් ව්‍යවසායකයා වෙනුවෙන් කිසිදු වැඩපිළිවෙලක් මේ ආණ්ඩුව ගෙනල්ලා නැහැ සුළුහා මධ්‍ය පරිමාණ ව්‍යාපාරිකයන්ට ඒ සුළුහා මධ්‍ය පරිමාණ ව්‍යාපාරිකයන්ට ණය ආධාර දෙන්න සමාගමක් ඇතිකරන්න කියලා මේ ආණ්ඩුව යෝජනා කරනවා
ගරු මන්තුමා විනාඩි දෙකක් තියෙනවා
හරි බොහොම ස්තුතියි ඒ ඒ ඒ ඒ සමාගමට 10 දෙනෙකුගේ කණ්ඩායමක් ඉන්න ඕන මේ සුළුහා මධ්‍ය පරිමාණ ව්‍යාපාරිකයෝ කියන්නේ කවුද කොහු කර්මාන්තේ නියලෙන අය ඒ වගේම තව කුඩා කුඩා කර්මාන්තවල කුකුළු ගොවිපළවල් මේ වගේ ව්‍යවසායකයෝ ඉන්නවා මේගොල්ලෝ 10 දෙනෙක් එකතු වෙලා මේ ආයතන කරන්නේ මේගොල්ලෝ ඇඟලුම් ශේෂ්ත්‍රෙත් එහෙමයි මේගොල්ලෝ දෙන්නේ 3 දෙනෙක් එක්කෙනෙක් වගේ තනි ව්‍යාපාර විදියට යන්නේ ඒගොල්ලෝ 10 දෙනෙක් එකතු කරලා මේ හවුල්කරුවන් ඉන්න ව්‍යාපාර ඇති කරගත්තොත් ඒ ණය ආධාර දෙනවා කියලා කියනවා ඒ වගේම මේ ආණ්ඩුව යෝජනා කරනවා මේ ආණ්ඩුව යෝජනා කරනවා සංචාරක කර්මාන්තය දියුණු කිරීම සඳහා නිවාසවල සංචාරක කර්මාන්ත සංචාරකයින්ට පහසුකම් සපයන්න හෝම් ස්ටේ කියන ඒ වැඩපිළිවෙල ගෙනියන්න ණය ආධාර දෙනවා කියලා ණය ආධාර වලට වෙන් කරන්නේ මිලියන 10යි මිලියන 10යි ණය ආධාර වලට වෙන් කරන්නේ මේ මිලියන 10 ගණනය කරලා බැලුවාම මං හිතන්නේ 10 දෙනෙකුට වැඩියේ මේ වැඩපිළිවෙලට ඇතුළත් වීමේ හැකියාව නැහැ. ඉතින් ඒ නිසා මෙන්න මෙවැනි විදිහට මං හිතන්නේ ජනතාව මුලා කරන අයවැය යෝජනාවක් තමයි මේ පාර්ලිමේන්තුවට මේ වතාව ඉදිරිපත් වෙන්නේ. අර හයිබ්‍රිඩ් කාර් ගැන කිව්වා අර කාර් එකක යන්න පුළුවන් අක්කල නංගිලා බලාගෙන හිටියා තරුණ තරුණිය රෝද හතරේ කාර් එක යන්න බලාගෙන හිටියා අද මොකද්ද සිද්ධ වුනේ ඒ ලීෆ් කියන කාර් එක එහෙම නැත්නම් ඒක බ්‍රෑන්ඩ් නිව් විදිහට රටට ගේනව ඇරෙන්න රීකන්ඩිෂන් එක ගෙනල්ලා රටේ දුවන්න බෑ එහෙනම් බද්ද ඇතුළත් වෙන්නේ ඒ බ්‍රෑන්ඩ් නිව් වාහනෙට විතරයි ඉතින් ඒ නිසා මෙන්න මේ විදිහට අද තරුණ ප්‍රජාව ඒ තරුණ තරුණියන් මුලා කරලා තියෙනවා මේ ආණ්ඩුව ඒ නිසා අපි පැහැදිලිවම කියනවා නීල හරිත කියාගෙන කිව්වට එන්ටර්ප්‍රයිසස් කියාගෙන කිව්වට අර පරණ අයවැය ක්‍රමවේදෙම තමයි පරණ අයවැය වැඩපිළිවෙලම තමයි ඒ නිසා මේ මොන ක්‍රමයට ආණ්ඩු අයවැය ඉදිරිපත් කෙරුවත් අපිට දැනෙන දේ අපි දකින දේ මේ මහ බැංකු බංකොල්ලෙන් නැතුව ගිය මුදල් නිසා
මහන්තුමා අවසන් කරන්න
හරි බොහොම ස්තුතියි මම අවසන් කරනවා මහ බැංකු බැඳුම් කරෙන් නැතුව ගිය මුදල් නිසා මේ ආණ්ඩුවට ගමන් කිරීමේ හැකියාව නැහැ මේ ආණ්ඩුවේ මූල්‍ය කළමනාකරණේ ඒ අදක්ෂකම නිසා මේ අයවැය යථාර්ථයක් කර ගැනීම මං හිතන්නේ නැහැ ඒ කලින් අයවැය දෙකට සිද්ධ වෙච්ච දේ තමයි මේ අයට අයවැයට සිද්ධ වෙන්නේ කියලා කියමින් අවස්ථාව ලබා දීම සම්බන්ධයෙන් ස්තුතිවන්ත වෙමි මම නිහඬව බොහොම ස්තුතියි
ස්තුති ගෞරව වේලුසාමි රාධාකෘෂ්ණන්
அவைக்கு தலைவை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே இந்த வரவு செலவு திட்டத்தில் பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதை நான் வரவேற்கின்றேன் அதேவேளை அந்த திட்டங்கள் அனைத்தும் மிகவும் காலதாமதமாகவே எங்களை வந்து சேரும் வெரி ஸ்லோ ப்ரொசஷன் ஆனால் எங்களுடைய மக்கள் எதிர்பார்ப்பது உடனடி நிவாரணம் அதை நாம் பெற்றுக் கொடுக்க இந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிவுகள் செய்யப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நடுத்தர வர்க்கத்தை கவரும் வகையில் இந்த வரவு செலவு திட்டம் முன்மொழிவுகள் இல்லை என்பதையும் இதை நாங்கள் சொல்ல வேண்டும் உதாரணமாக நாங்கள் வசிக்கின்ற பெருந்தோட்ட பகுதிகளுக்கு 2000 வீடுகளை அமைப்பதற்கான வேலை திட்டத்தை முன்மொழியப்பட்டுள்ளதை நாங்கள் வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் இந்த வேலை திட்டமானது எங்களுக்கு தேவையான வீடுகள் 166,000 வீடுகள் இன்னும் தேவைப்படுகின்றது 2000 வீடுகள் வீதம் அமைத்தால் இன்னும் 80 வருடங்களில் தான் எங்களுடைய இந்த இலக்கை எட்ட முடியும் பெருந்தோட்ட அபிவிருத்திக்காக ஒரு அமைச்சர் நியமிக்கப்பட்டிருப்பது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அவருக்கு அதிக அளவில் நிதியை ஒதுக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த விசேடமாக இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு ஒரு விசேட வேலை திட்டம் ஏற்படுத்தி அதனை அந்த அமைச்சர் ஊடாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் அப்படி செய்தால் மாத்திரமே மலையகத்தினுடைய வீடமைப்புகள் வெகு சீக்கிரமாக நிவர்த்தி செய்ய முடியும் என்பதையும் இந்த சபைக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்காக அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதை நான் வரவேற்கின்றேன் அவர்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் அதேவேளை நான் பிரதிநிதித்துவம் செய்கின்ற நுவரெலிய மாவட்டத்திற்கு எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்தி நிதி ஒதுக்கீடு தொடர்பாக திருப்தி அடைய முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய அபிவிருத்தி மிகவும் மந்தகதியிலே நடைபெறுகின்றன. இதனை துரிதப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்று வெளிநாடுகளில், உதாரணமாக சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் அனைவருக்கும் அபிவிருத்தி சமனாக நடைபெறுகின்றது. அதேபோல் எங்களுடைய மக்களின் அபிவிருத்தியும் மற்ற மாவட்டங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை கொடுத்து அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதையும், எங்களுடைய கல்வி கற்ற மாணவர்களுக்கு விசேட தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கக்கூடிய திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். நாங்கள் என்றுமே வீட்டு வேலைக்கு கடைசி பந்திகளாகவும் இருக்க முடியாது. அரசு துறையில் உரிய வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். உதாரணமாக இன்று நூரெலியா மாவட்டத்திற்கு யாராவது ஒருத்தர் இங்கு உள்ள அமைச்சர்களோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அரசு அதிகாரிகளோ வந்தால் முதலிலே கேட்கின்ற ஒரு கேள்வி, எங்களுக்கு வீட்டு வேலைக்கு ஒரு நல்ல ஆள் தேடி தர முடியுமா என்றுதான் கேட்பார்கள். ஏனென்றால் மலையகம் என்றால் வீட்டு வேலைக்கு ஆள் தேடி கொடுக்கின்ற வேலையை தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற நிலை இன்றும் இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையை மாற்ற வேண்டும். இந்த நிலையை மாற்ற வேண்டுமானால் நிச்சயமாக அவர்களுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நாங்கள் காலாகாலமாகவும் இந்த நாட்டிலே வீட்டுகளுக்கு சிப்பந்திகளாகவும், கடைகளுக்கு சிப்பந்திகளாகவும், பெட்ரோல் பங்களை வேலை செய்வதற்காகவும், இந்த சிறிய சிறிய தொழில் செய்வதற்காக மலையக மக்கள் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து, அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை இந்த வரவு செலவு மூலமாக தெரிவித்திருந்தால் அதை நாங்கள் மிக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகவே எங்களுடைய கல்வி அபிவிருத்தி சம்பந்தமாக நான் பேச இங்கே முடியுமானால், நிச்சயமாக கல்வியிலே நாங்கள் இப்பொழுது ஓரளவு அபிவிருத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 25 பாடசாலைகளை கணித விஞ்ஞான பாடசாலைகளாக அபிவிருத்தி செய்து அதன் மூலமாக அந்த தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கான 13 வருட கட்டாய கல்வியை உறுதிப்படுத்தி அதன் மூலமாக செயல்படுவதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கின்றார். ஆகவே அதை நாங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக, இந்த கல்வி அமைச்சு சம்பந்தமாக நாங்கள் அதை வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்ததாக எங்கள் பகுதியிலே எடுத்துக்கொண்டால், பெரும்பகுதியான நூரெலியா மாவட்டத்திலே எடுத்துக்கொண்டால், ஒன்று தேயிலை பயிற்சிகை, பெருந்தோட்ட பயிற்சிகை, அடுத்ததாக விவசாயம். பெருந்தோட்ட பயிற்சிகையிலே இன்று பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. 630 ரூபா தான் இன்றும் அந்த மக்களுக்கு சம்பளமாக பெறப்படுகின்றது. லயன் காம்பராகளே வாழ்கின்ற சூழ்நிலையில் தான் இன்றும் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த மக்களுடைய தோட்டங்களிலே இன்று அதிகமாக புற்கள் வளர்ந்து, அதாவது அதிகமாக புற்கள் வளர்ந்து அதை கண்ட்ரோல் அதை கட்டுப்படுத்தாத முடியாத நிலையிலே இன்று அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த தோட்டங்களிலே இப்பொழுது கிளைஃபோசைட் என்ற மருந்து பாவிக்க முடியாத சூழ்நிலை காரணமாக ஒவ்வொரு தோட்டத்திலும் இன்று காடுகளாக மாறுகின்றன. தேயிலை தோட்டங்கள் இன்று காடுகளாக மாறி வருகின்றன. இந்த காடுகளாக மாறி வருகின்ற இந்த சமயத்திலே அங்கு சிறுத்தைகள், அதே போல் குளவிகள், ஏனைய விஷ ஜந்துகள் அங்கு இருப்பதனால் மக்கள் அன்றாடம் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழ்நிலையிலே இன்று அந்த மக்களுடைய துன்பமாக நிலையிலே அவர்கள் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த தோட்டங்களை அபிவிருத்தி செய்வதிலே, மீள் பயிர் செய்வதிலே இந்த தோட்டங்களுக்கு எவ்விதமான விஷயமும் இதில் அறிமுகப்படுத்தவில்லை என்பதையும் என்னுடைய கருத்தாக நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக விவசாயம் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக ஆங்கில மரக்கறி, அதாவது இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் குரோயிங், அந்த ஆங்கில மரக்கறி வகைகளை தான் அங்கு பயிர் செய்வது வழக்கமாக இருக்கின்றது. அதிலே விசேஷமாக உருளைக்கிழங்கு செய்கின்றது மிக முக்கியமான தொழிலாக அங்குள்ள மக்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள். 50% மேலே தோட்டப்பகுதியிலே இருந்தாலும் 50% விவசாய உள்ள மக்களாக இருக்கின்றார்கள். இது நூரெலியா மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, இது வெளிமடை, பண்டாரவளை போன்ற மாவட்டங்களுக்கும் இது செல்லுபடியாகும். ஆகவே இந்த மாவட்டங்களிலே இருக்கின்ற இந்த விவசாய செய்கை ஈடுபட்டிருக்கின்றவர்களுக்கு இப்பொழுது புதிதாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. 40% இறக்குமதி வரியாக இருந்த உருளைக்கிழங்கினுடைய வரியை 39% குறைத்திருக்கின்றார்கள். 1% தான் இன்று இறக்குமதிக்கு வரி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே மக்களால் பாவிக்கப்படுகின்ற உருளைக்கிழங்கினுடைய விலை மிகவும் வீழ்ச்சி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக அங்குள்ள விவசாயிகள் நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள். 1 கிலோ உருளைக்கிழங்கு உற்பத்தி செய்வதற்கு கிட்டத்தட்ட 80 ரூபாய்க்கு மேலே செலவழிக்கப்படுகின்றது. இப்பொழுது 80 ரூபாய்க்கு மேலே விற்க வேண்டாம் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த லாபத்தை அவர்கள் பெறப்போகின்றார்கள்? ஆகவே இதை பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அமைச்சர் கௌரவ மங்கள சமரவீர அவர்களுக்கு நாங்கள் இதை எடுத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் 40% இருந்த டாக்ஸை இருபது சதவீதமாக குறைத்திருந்தால் பரவாயில்லை, 39% குறைத்து 1% மட்டும் வரியை செலுத்துவார்களேயானால் நிச்சயமாக அதிலே பலவேறு பிரச்சனைகள் ஏற்படும். இவ்வாறு வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கின்ற கிழங்கு வகையிலே இன்று இலங்கையிலே பல்வேறு பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தெரியும். கண்டெய்னரில் போதை மருந்து கொண்டு வருவது, அதை விநியோகிக்கின்றது, இப்படியான பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக மனித குலத்துக்கு பெரிய பாரிய துன்பங்கள் ஏற்படுவதற்கான சம்பவமும் இடம்பெறுகின்றது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். கடந்த காலங்களிலே நுவரெலிய மாவட்டத்திலே வசிக்கின்ற மக்கள் தங்களுடைய விவசாயிகள் காலநிலை காரணமாகவும் உரிய விலை கிடைக்காம காரணமாகவும் அதிகளவு நட்டத்தை அடைந்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக அவர்களுடைய வீடு, காணி, தங்க நகை போன்றவற்றை அடகு வைத்து விவசாயம் செய்தவர்கள் அதை மீட்டுக்கொள்ள முடியாமல் மிகவும் கஷ்டத்திலே இருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான இந்த நிலைமையை மாற்றி அந்த வரி விகிதத்தை மீண்டும் சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல் வீடமைப்பு இன்று பல மாவட்டங்களிலே அதாவது தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் மூலமாக வீடமைப்பு திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த திட்டத்தின் மூலமாக நுவரெலிய மாவட்டத்திலே இருக்கின்ற சிங்கள தமிழ் மக்களுக்கு இப்பொழுது வீடுகள் படிப்படியாக கிடைத்து கொண்டு வருகின்றன. திரு சஜித் பிரேமதாச கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை நுவரெலிய மாவட்டத்திலும் செய்து கொண்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் நுவரெலிய மாவட்டத்திலே கிடைக்கக்கூடிய வசதியும் இருக்கின்றது. ஆகவே அந்த அமைச்சருக்கு இந்த நேரத்திலே எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதே போல் நுவரெலிய நகரிலே அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தை அபிவிருத்தி செய்வதற்கு அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் இப்பொழுது நடவடிக்கை எடுத்து வருகின்றார். இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நுவரெலியாவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் அதாவது சர்வதேச விளையாட்டு மண்டபத்தை அமைப்பதற்கான நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலமாக அங்குள்ள உல்லாசத்துறை விருத்தி செய்வதற்காகவும் அதே போல் அந்த காலங்காலமாக நுவரெலிய ரேஸ்கோஸ் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல இந்த விளையாட்டு மைதானம் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற இடத்திலே இருக்கின்ற அந்த தொழிலாளிகளுக்கு உரிமையான வீடுகள் கட்டி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் கிட்டத்தட்ட 150 வருஷங்கள் அந்த இடத்திலே வாழ்கின்றவர்கள். அவர்களுக்கு நிச்சயமாக அந்த வீடுகளை கட்டித்தர வேண்டும். அதற்கு அப்பால் தான் அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல் நுவரெலிய மாவட்டத்திலே இன்று 6 பிரதேச சபைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. நினைக்கின்ற இது ஒரு சந்தோஷமான விஷயம். கல்முனைக்கு கிடைக்காது, எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு சந்தோஷமான விஷயம். அங்கே எங்களுடைய தமிழ் உட்போக்கு கூட்டணி இணைந்து செயல்பட்டதன் மூலமாக இந்த 6 பிரதேச சபைகளை 3-2 பிரதேச சபைகளாக இருந்தது நுவரெலிய அம்பகமுவ பிரதேச சபை 6 பிரதேச சபைகளாக உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஆகவே அதற்காக இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் ஒரு நன்றி சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அதே போல் கௌரவ் ஃபைசர் முஸ்தபா அவர்களுக்கும் இந்த நடவடிக்கை எடுத்ததற்காக எங்களது நன்றியை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் சுகாதாரத்துறத்தை பொறுத்தளவிலே கடந்த காலங்களிலே அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்கள் நுவரெலிய மாவட்டத்திற்கு விஜயம் செய்து நுவரெலிய மாவட்டத்திலே இருக்கின்ற பெரியாஸ்பத்திரியை அதாவது வைத்தியசாலையை பார்வையிட்டு அதே போல் ஏனைய வைத்தியசாலைகளுக்கும் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். அதே போல் நர்சஸ், டாக்டர்ஸ் போன்றவர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கையும் எடுத்திருக்கின்றார். நிச்சயமாக நாங்கள் இந்த நேரத்தில் கௌரவ ராஜித சேனாரத்ன அவர்களுக்கு எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த வருடத்திலும் அதிகமான நிதியை ஒதுக்கி தருவதாகவும் அவர் அன்று நுவரெலிய மாவட்டத்திலே வந்த விஜயத்தின் பொழுது சொல்லியிருக்கின்றார். கடந்த காலங்களிலே மிட்வைஃபாக இருந்த 66 பேருக்கு நியமனம் தருவதற்காகவும் அவர் ஒத்துக்கொண்டிருக்கின்றார். இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே இவ்வாறான இந்த திட்டங்கள் மூலமாக எங்களுடைய நுவரெலிய மாவட்டத்திலே இருக்கின்ற சுகாதார பிரச்சனைகளை ஓரளவு தீர்த்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் இந்த பாதை அபிவிருத்தியை பற்றி பேசும் பொழுது சில விஷயங்களை நாங்கள் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். அமைச்சர் அவர்கள் நிறைய நுவரெலிய மாவட்டத்திற்கு பாதைகள் அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கின்றார். அது வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த நுவரெலிய காரியாலயம் அவருடைய காரியாலயம் மிகவும் மந்தகதியிலே செயல்படுவதை நான் போன முறை பேசிய பொழுது நான் அமைச்சர் அவர்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை நான் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல் நூரெலியா மாவட்டத்திலே மிகவும் மோசமான ஒரு பாதை இருக்கின்றது, அதை நாங்கள் கட்டாயமாக சொல்ல வேண்டும். புரோட்டஃப் பாதை கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர்கள் இருக்கின்றன. நான் நினைக்கின்றேன் தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களுடைய பொறுப்பும் இது இருக்கின்றது, அமைச்சரும் அந்த பகுதியிலே இருக்கின்றார். ஆகவே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த புரோட்டஃப் பாதையை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் அங்கு அந்த பாதை சீர்கேடு காரணமாக முழுமையான கல்வி நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கின்றது, சுகாதார பிரச்சனை இருக்கின்றது, உற்பத்தி செய்கின்ற பொருட்களை இங்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை.
கௌரவ அமைச்சர் அவர்களே, இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கு,
எனக்கு 4 நிமிஷம் கொடுக்க போகுது. ஆகவே இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்பதையும் அமைச்சர் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் எடுத்துக்காட்டி, அடுத்த முறை நூரெலியா மாவட்டத்தில் உள்ள எல்லா உறுப்பினர்களுடைய காசையும் போட்டு இந்த புரோட்டோஃப் பாதையை செய்து கொடுத்தாலே எங்களுக்கு போதும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல் இந்த நாட்டினுடைய நிலையான சமாதானம், இந்த நாட்டில் நிலையான சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, அதே போல் கௌரவ பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் ஆகியோர் இணைந்து செயல்படுகின்ற இந்த செயல்பாட்டை நாங்கள் பாராட்ட வேண்டும். அதே நேரத்தில் இந்த அதிகார பகிர்வு என்பது இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த அதிகார பகிர்வின் மூலமாகத்தான் இந்த நாட்டினுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும். ஆகவே அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நல்ல முறையிலே நடவடிக்கை எடுக்கின்ற அதே நேரத்தில் அதிகார பகிர்வு என்பது எல்லோருக்கும் சமமாக போய் சேர வேண்டும் என்பதையும் ஞாபகப்படுத்தி எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி. ஆனரபிள் மோகன்லால் கிரீரோ.
மூலாசனாரோடு கரு மந்திரித்துமணி பரிசரஹிதகாமி ஸ்திரதார ஆர்த்திக சங்கவர்தனையாக சந்தகா தாருண்யா சமாஜ சகபாகித்த உபயோகிக்கிறது உற்சாகதாரண அயவையாக விதியட்டு மமமே அயவே அந்துன்னு கம்பெனி ஏ நிசம் மம முதல் எம்துமாட்டேகன விசேஷம் ஸ்துதிவந்தேனோ மே அயவே விஷால் வசன் பரிசர சுரக்கியம் சந்தா தெனக்தீல் தீனபவ எத்தை ஏகே புகோ தனாத்மக சாதக திபுனத் யாம் யாம் பிரஷ்னகன மம் கதாகரான கெமதி விசேஷேன் அப்பேராட்ட மகாபரிமானிய கர்மாந்த கீர்ண ராட்டக் நெமே ஜப்பானிய சீனய அமெரிக்காவ இந்தியா வகே ஏனிசா கர்மாந்தாஸ்ரித சிதுவன பரிசர தூஷணை இத்தா அடுபவின் எத்த வசியம் அப்பிட்டு பரிசர தூஷணேதி பாலனைக்கரகான விலாத்தி என்ன விசேஷேன் அப்பதிரவிய நேத்தம் கசல கலமனாக்கர்னே பெத்தாய் கசல கலமனாக்கர்னே விதிமத் கிரிமிட்ட அப்பட அப்பாசு விலாத்தி என்ன ஏ சந்தாவன நீதி கிரியாத்மக நொவீமஹா ஏ பிலிபந்த தடி நீதி ரீதி பயணவீம நொமதி வீமாய் விசேஷன் மே பிலிபந்த வகக்கீம நிவேசியன் பாரகத்தியுத்து ஏகேம கர்மாந்த கருவான் சுலுஹா மத்தியம் பரிமாண விவசாயக்கேன் மேக பாரகத்தியுத்து இது ஏ சந்தா நிவரதி நீதி பத்தியாக கிரியாத்மக கிரிமஹாரஹாத் கசல இவத் கிரிமே மாஃபியாவ் மர்தனே கிரிமஹாரஹாத் மே சந்தா நீசி வெடப்பிலுலாக் எதிர்பத் கிரிமஹாரஹாத் மே பரிசர தூஷணே வளாக்வாக நிமித்தமே மூலிக வசேன் அப்படி கராந்தி தென் அனித்தத்தர் அப்படி வித்யாத்மக பலன் கொட்ட விஷால வசேன் மே சபாவத்துல கதாவுனா மே விதுலி கார்வல பத்தடு கிரீம் பிலிபந்து எத்த வசியம் அப்படி கல்பனா கல பெலுவதி விதுலி ரத்தேக பத்தடு கிரிமஹாரஹா விதுலி கார் ஜனப்பிரிய கிரீமேன் நியத்த வசேன்ம மே பரிசர தூஷணே விசேஷன் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மனோக்சைடு ஹரஹா சித்தவென அடு வேணும் அது கீனேக்கு மே சந்தா அப்படி கல்பனா கல பெலுவத் எத்த வசியம் மே இலெக்ட்ரிக் கார் நேத்தம் விதுலி கார் ஆரோப்பனே கரான் இவை பேட்டரியை சார்ஜ் கரான் கொஹெந்து அப்படி சாமானிய விதுலி சம்சரண பத்ததியிட்ட மேக சம்பந்த கரான் அந்திமே ஏ விதுலியை நிப்பதுவானே கொஹமது ஏ விதுலியை நிப்பதுவானே அப்பேராட்டே சீட்ட பனஹாக்கு வித்திர விசேஷேன் வெசி ஜலையை தீன காலேதி சீட்ட பனஹாக்கு வித்திர தமாய் விதுலியை ஜல விதுலியை ஒப்புதுவானே அனைத்து சியல்லம ஃபொசில இந்தன் தானே கிரி மஹாரஹா தமாய் மே விதுலியை கொண்டகான் இது அந்திமே பெலப்போம் அப்போ வித்யாத்மக தார்க்கரோத் கரு சபாபத்துவனி மே இலெக்ட்ரிக் காரிகிட்ட நிசாயத்துவன பரிசர தூஷணே எக்கப்பத்தங்க ஹைபிரிட் வாகன நேத்தம் கெலிம ஃபசிலிந்த பாவிச்சுக்கிற வாகனேக்கு இங்கே பரிசர தூஷணட்டு வட வெடி ஏகிற ஹேத்துவமே கை பலம் இந்தன தவல விதுலியை நிஷ்பாதனே கரன கொண்டு இந்தனவல உப்பதின முழு சக்தியின் யாம் பிரதிஷத்தையாக விதராய் ஏகே டர்பைன் நிகே சக்தி பாட பார்த்தேன் ஏ டர்பைன் நிகே சக்தின் யாம் பிரதிஷத்தையாக விதராய் ஜெனரேட் நேத்தம் விதுலிபல ஜனகே சக்தி பாட பார்த்தேன் ஏ விதுலிபல ஜனகே சக்தி டிரான்ஸ்ஃபார்மர் எக்கட தாலா ஏக අදි විභවයකට ගෙනීමේදී තවත් ශක්ති ප්‍රමාණයක් හානි වෙනවා. ඊට ඊළඟට විදුලිය ප්‍රවාහනය කිරීමේදී තවත් 30% ක විතර ශක්ති ප්‍රමාණයක් හානි වෙනවා. ඊට පස්සේ ඒක විදුලිය ගෙනල්ලා ඉවරලා මේ කාර් එකේ බැටරිය චාර්ජ් කරනකොට එතනත් යම් ශක්ති ප්‍රමාණයක් හානි වෙනවා. කාර් එකේ බැටරිය මෝටරයට ඇවිල්ලා කැරකවෙනකොට එතනත් ශක්ති ප්‍රමාණයක් හානි වෙනවා. ඒත් අන්තිමේ මේ මෝටරයේ ධාවනය වීමෙන් ලබා ගන්නා ඒ ශක්තිය නැත්තම් කාර්යක්ෂමතාවය ලබා ගැනීමට සාමාන්‍ය මෝටර රථයක් දාන ඉන්ධන ප්‍රමාණය වෙන දෙගුණයක් විදුලි බලාගාරයේ ඉන්ධන දැවිලා තියෙනවා. ඒ නිසා ඒ ඉන්ධන දැවීමේ හරහා පරිසරයට ගිය මේ කාබන් ඩයොක්සයිඩ් මොනොක්සයිඩ් ආදී පරිසර හිතකාමී නොවන වායු ප්‍රමාණය දෙගුණයක් වෙනවා. ඒ නිසා අත් වශයෙන්ම අපි බලන්න ඕනේ මේ මෝටර රථ වල බැටරිය චාර්ජ් කරන් ආරෝපණය කරන්න අපි මොන වගේ ක්‍රියාමාර්ගයක් ගන්න ඕනේ. විශේෂයෙන් මෙතනදී අපි අගය කළ යුතු මේ සූර්ය පැනල පිළිබඳ ඉදිරිපත් කරලා තියෙන මේ බදු සහන. ඇත්තටම මීට පෙර ආයවැයවලදී සූර්ය පැනල සඳහාත් ඒවා ගෙන්වීමේ බදු සම්පූර්ණයෙන් ඉවත් කරලා තියෙනවා. ඒ විතරක් නෙමෙයි ඒවා ලබා ගැනීමට බැංකු ණය අඩු පොළු බැංකු ණය ලබා දීමේ ක්‍රමවේදයක් තියෙනවා. ඒ වුණත් මේකේ මූලික ධනය මූලික ආයෝජනය හුඟක් වැඩි නිසා අඩුම ගානේ රුපියල් ලක්ෂ 2ක මුදලක් අවශ්‍යයි පොඩිම සූර්ය පැනලයක් වුණ නිවසකට ඇති වෙන විදිහට ආයෝජනය කරගන්න. ඒ නිසා මම හිතනවා අපි ඇත්තටම හොයලා බලන්න ඕනේ, ගවේෂණය කරන්න ඕනේ අපේ රටේ විශේෂයෙන් ව්‍යවසායකයන් හරහා අපිට පුළුවන්ද මීට වඩා අඩු මුදලට මීට වඩා සැහැල්ලු විශේෂයෙන් මේ සූර්ය පැනල් පිටරටින් ගෙන්වන්න බර වැඩි. අපේ බොහෝ වහලවල් වලට මේ බර ඔරොත්තු දෙන්නේ නැහැ. ඒ නිසා බරින් අඩු ඒ වගේම කාර්යක්ෂමතාවයෙන් වැඩි සූර්ය පැනල අපිට මේ රටේ හදා ගන්න පුළුවන්ද කියන එක මම හිතනවා ගවේෂණය කරොත් හොඳයි කියලා. මොකද සූර්ය පැනලයකින් මේ වාහනය චාර්ජ් කර ගන්න පුළුවන් නම් ඇත්තටම 100%ක් පරිසර දූෂණයෙන් තොර වාහනයක් අපිට ලැබෙනවා. එක පැත්තකින් මේ විදුලි රථ අපේ රටේ යම් කිසි ව්‍යවසායකෙක් නවෝත්පාදකෙක් අපිට පුළුවන් නම් මේ රථයේ වහල සමහරට මේක විහිළු යෝජනාවක් කියලා හිතන්න පුළුවන්. නමුත් ඇත්තම අලුත් කල්පනාවක්. ඇත්තටම අපේ පාසලක ළමයෙක් මට මේ කතාව කිව්වා. අපිට බැරිද මේ විදුලි රථයක වහලේ සම්පූර්ණ ඒකට උවමනා කරන සූර්ය පැනලයක් හදාගන්න. එතකොට වාහනය ගිහින් පාක් කරලා තියෙනකොට යන එනකොට මේක චාර්ජ් වෙනවා. එතකොට අපිට පුළුවන් අන්තිමේ බොහොම අඩු වියදමක් විතරක් යන පරිසර දූෂණය අවම කරගත් වාහනයක් හදාගන්න. අපි ඒ වගේ තැනකට යන්න ඕනේ. අනිත් අතට එක දෙයක් කියන්නට ඕනේ, මේ අයවැයේදී සෝලා ට්‍රැකර්ස් නැත්තම් සූර්යා යන අත අනුව මේ සෝලා පැනල්ස් කරකවීමට උවමනා කරන සූර්යාගේ ගමන් මාර්ගය සොයාගන්නා උපකරණ සඳහා තිබුණු බද්ද සම්පූර්ණයෙන් අඩු කළ දෙන එක ඉතාම හොඳ යෝජනාවක්. ඒ අනුව සූර්ය පැනල කාර්යක්ෂමතාවය 150% දක්වා පමණ වැඩි කරගන්න පුළුවන්කමක් තියෙනවා. නමුත් අනිත් පැත්තෙන් එක දෙයක් කියන්නට ඕනේ, තවමත් මේ සූර්ය පැනල සම්බන්ධ විදුලි උත්පාදනයේ ඉතා වැදගත් උපකරණයක් වන මේ අපි දන්නවා මේ ඉන්වර්ටර් කියන එක. මේ ඉන්වර්ටරයකට දැනට තාමත් 10%ක බද්දක් අය කරනවා. මම හිතනවා ඒකත් අඩු කිරීම හරහා අපි සූර්ය බල ශක්තිය තමයි අපිට වැඩිම මම හිතන්නේ ප්‍රායෝගිකව පාවිච්චි කරන්න පුළුවන් ශක්තිය අනාගතයේදී. ඒ තත්ත්වයට එන්න නම් අපි මීට වැඩිය ක්‍රියාමාර්ග ගත යුතුයි කියන එක මම විශේෂයෙන් මතක් කරන්න කැමතියි. සාගර සම්පත් මේ නීල ආර්ථිකය හරහා සාගර සම්පත් නෙලා ගැනීම ඇත්තටම ඉතාම කාලෝචිතයි. අපේ භූමි ප්‍රමාණය වගේ 26 ගුණයක් සාගරය පවතින බව අපි දන්නවා. නමුත් මේ සාගරයේ තියෙන සම්පත් වලින් අපි නෙලාගන්නේ බොහොම මත්ස්‍ය සම්පත විතරයි ඇත්තටම මූලික වශයෙන් අද පාවිච්චි කරන්නේ. ඊට අමතරව වෙරළාශ්‍රිතව පවතින සංචාරක කර්මාන්තයට සුළු වශයෙන් මේ සම්පත දායක වෙනවා. නමුත් ඊට අමතර විශේෂ සම්පත් මම දිගින් දිගට නම් කරන්න යන්නේ නැතුනට මේවා නිතර කියවෙනවා. තව 10ක් විතර සම්පත් නෙලා ගන්න පුළුවන් කම තියෙනවා සාගරය හරහා. නමුත් අපිට තියෙන ලොකුම ප්‍රශ්නේ මේකයි, මේ සඳහා මොන විදිය අධ්‍යාපනයක්ද අපේ දරුවන්ට ලබලා දීලා තියෙන්නේ? සාගරයේ සම්පත් පිළිබඳ දැනුම කොයිතරම් දුරට පාසල් දරුවා දක්වා ගෙන ගිහිල්ලා ඔවුන්ගේ උනන්දුව වැඩි කරලා ඔවුන්ට ඒ සඳහා යම්කිසි අධ්‍යාපනයක් ලබලා දීලා විශේෂයෙන් වෙරළාශ්‍රිත පාසල්වලවත් ඒ පළාතට අනුකූල වෙන විදිහටවත් ඊළඟට සංචාරක ව්‍යාපාරයේ විශේෂයෙන් මරයින් ස්පෝර්ට්ස් කියලා අපි කියනවා සාගර ආශ්‍රිත ක්‍රීඩා ඇති කර ගැනීම සඳහා අපිට යම්කිසි ක්‍රමයක් තියෙනවද? මම මේක ඉතා පැහැදිලිව කියනවා. දරුවා සාමාන්‍ය පෙළ අසමත් උසස් පෙළ අසමත් කියලා දරුවාගේ කොන්ද කඩලා පාසලෙන් එළියට දාලා මොකක්වත් ඔබට කරගන්නට බැරිය කියන මතය දුන්නට පස්සේ ඒ දරුවා වෘත්තීය පුහුණු මධ්‍යස්ථානයකටත් යන්නේ නැහැ. වෘත්තීය පුහුණු මධ්‍යස්ථානවලට මේ අයවැයෙන් ගොඩක් උදව් කරලා තිබුණාට ඒවා ඌන උපයෝගී. මම ඒකේ නියාමක මන්ත්‍රීවරයා විදිහට හිටියා. ඇයි මේ ඌන ඇයි ළමයි යන්නේ නැත්තේ? ඇයි තරුණයෝ මේවට යන්නේ නැත්තේ? ඒකට හේතුව පාසලේ සාමාන්‍ය 6 ශ්‍රේණියේ ඉඳලා වෘත්තීය පුහුණු අධ්‍යාපනයක් වැඩ කිරීමේ මානසිකත්වයක් දරුවන්ට ලබලා දෙන්නවා. අද තියෙන මානසිකත්වය එහෙම නෙමෙයි. ළමයිගේ කොන්ද කඩලා එළියට දැම්මහම විභාග ෆේල් කියලා අන්තිමේ දරුවෝ මොකද කරන්නේ? ඒගොල්ලන්ට අන්තිමේ ඉතුරු වෙන්නේ ත්‍රිවිල් එකක පිහිලි සරණ විතරයි. මුදල් ඇමතුමා දීවිල් සංස්කෘතිය අගය කරනවා මම දැක්කා. මොකද ඇත්ත වශයෙන්ම අපේ රටේ මිලියන 21ක් ජනගහනය ඉන්න රටක මිලියන 1.3ක් ඒ කියන්නේ අදූපන් දරුවාගේ සිට මිය යන මහල්ලා දක්වා මේ සමස්ත ජනගහනයෙන් 19 දෙනෙකුට එකක් ත්‍රීවීලර් අපේ රටේ තියෙනවා. එතකොට මේ ත්‍රීවීල් සංස්කෘතිය මහ විශාල භයානක ප්‍රවණතාවයක් කියලායි මම විශේෂයෙන් දකින්නේ. මම හිතනවා මේ තරුණයෝ විශේෂයෙන්ම ත්‍රීවීල් සඳහා යන්නේ ඔවුන්ට කුඩා කාලයේ ඉඳලා රටේ ආර්ථිකයට යමක් එකතු වෙන විදිහේ රැකියාව පිළිබඳව රටේ තියෙන ස්වභාවික සම්පත් පිළිබඳව ඒ හරහා ඇති කරගත යුතු ව්‍යවසායකත්වය පිළිබඳව නවෝත්පාදන පිළිබඳව පර්යේෂණ පිළිබඳව නිවැරදි දැනුමක් හා ප්‍රායෝගික පුහුණුවක් වැඩ කිරීමේ වැදගත්කමත් මොකද විභාග මුල් කරගත් අධ්‍යාපන ක්‍රමය තුළ වැඩ කිරීමේ වටිනාකම කියලා නොදීම හරහා ඒ සඳහා යොමු නොවන පහසුව ගැනම හිතන කම්මැලි අභිමානය නැති කොන්ද කඩලා දාපු තරුණ පරපුරක් අපි හදලා තියෙනවා. ඒ හරහා අපි මේ එන්ටර්ප්‍රයිස් ශ්‍රී ලංකා කියලා මේ මතය ඉතාම වැදගත් වුණාට ප්‍රායෝගිකව මේක කරගන්න පුළුවන්ද කියන එක අපි තා පැහැදිලිව හොයලා බලන්නට ඕනේ. නව ව්‍යවසායකින් ඇති කරන්න ඒ අභියෝගවලට මුහුණ දෙන්න පුළුවන්. ඒ සඳහා ආත්ම ශක්තිය ඇති, ඒ සඳහා ඌමනා කරන චිත්ත වේග බුද්ධිය තියෙන අපි කියන ඉමෝෂනල් ඉන්ටෙලිජන්ස් කියලා. අනිත් පැත්තෙන් ඒ සඳහා අවශ්‍ය කරන සමාජ හැකියාවන් නැත්නම් ඉන්ටර්පර්සනල් ස්කිල්ස් අන්තර් පුද්ගල හැකියාවන් තියෙන පුද්ගලයින් අධ්‍යාපන පද්ධතිය හදා බිහි වෙනවද? අනිත් අතින් අපි සාගරය ගැන කතා කරනකොට සාගරයේ තියෙන සම්පත් පිළිබඳ අධ්‍යාපනයක් ලබා දෙන්න සුදුසු විශ්වවිද්‍යාලයක් අපේ රටේ තියෙනවද? අපේ රටේ තියෙනවා සාගර විශ්වවිද්‍යාලයක්. තමුන්නාන්සලා දන්නවා ඇති. ඒ සාගර විශ්වවිද්‍යාලයේ කෙරෙන්නේ බොහොම සුළු පාඨමාලා ප්‍රමාණයක්. ඒ නිසා සමස්ත සාගරයෙන් ගත හැකි සම්පත් ආවරණය වෙන විදිහේ පාඨමාලා පවත්වන්න පුළුවන් මේ ආසියාවටම ඉතා වැදගත් වෙන විදිහේ සාගර විශ්වවිද්‍යාලයක් මේ රටේ ඇති කළ යුතුයි කියලා මම යෝජනා කරනවා. ඒ සඳහා අවශ්‍ය ප්‍රතිපාදන මම හිතනවා ඊළඟ අවයකදීවත් වෙන් කරන්න මුදල් ලැබෙතුමාට මම හිතන්නේ මතක් වේවි කියලා. ඊළඟට මේ සාගර සම්පත පිළිබඳ කතා කරනකොට විශේෂයෙන් කියන්න තියෙන එක දෙයක් තමයි සමහරක් වෙලාවට මේ පොඩි දෙයකින් ලොකුට කලබල වෙලා මේ සංචාරක ව්‍යාපාරයටත් මිනිසුන්ගේ රැකියාවලටත් බලපාන ඉතා දැඩි තීරණ සමහර ආයතනින් අරගෙන තියෙනවා. උදාහරණයක් විදිහට සම්පීඩිත වායු සිලින්ඩරයකින් ඊතලයක් විදලා අපි කියනවා මේ ස්පියරින් කියලා. ස්පියර් ගන් එකක් පාවිච්චි කරලා මෂුන් මැරීමේ අපේ අනාදිමත් කාලයක සිට කියන්නේ වසර 50ක පමණ කාලයක සිට එහෙම රස්සාව කරන ඒ වගේම සංචාරක ව්‍යාපාරයට සම්බන්ධ වෙන ඇත්තටම පිටරැටියන් අපේ රටට එනවා. විශේෂයෙන්ම ඒ කාලේ ඉඳලා පුරුද්දක් තියෙනවා මේ ස්පියරින් කියන මේ මුහුදු ක්‍රීඩාව කිරීම සඳහා අපේ අයත් එක්ක යන්න බලාගෙන එන. ඇතර මීට සතියකට පෙර මේ කිමිදුම් කරුවන් කීප දෙනෙක් මා හම්බෙලා කිව්වා උණවටුනට මේ වෙනකොට ඇවිල්ලා ඉන්නවා විදේශිකයෝ ගණනාවක් මේගොල්ලන්ට මේ ස්පිය ගන් වලින් ගිහිල්ලා මාළු විදින්න. ඇත්තට මේක නවත්තන්න
ගරු ඇමතුමා තව විනාඩි දෙක කාලයක් තියෙනවා.
මම ඉතා උනන්දුවෙන් ඉල්ලා හිටනවා මේක දැන් තහනම් කරලා. ඒකට හේතුව මේ ලොකු ගිරා මාළු කියලා සිංහලෙන් කියන්නේ මේ මාළුවෙක් විදපු පින්තූරයක් ෆේස්බුක් එකේ ගියා. කවුරු හරි මේකට ක්‍රියාත්මක කළා මේක මහා අපරාධයක්. මේක සතුන් මරණ දෙයක්. වනජීවි අය එකතු වෙලා තව අමාත්‍යාංශ කීපයක් එකතු වෙලා අන්තිමේ මේක තහනම් කෙරුවා. එතකොට මේ ස්පිය ගන්න එක නීති දාන්න පුළුවන් මේ මීට වැඩිය පොඩි මාළුවෙක් මීට වැඩිය ලොකු මාළුවෙක් තමයි මරන්න ඕනේ. ඒ නීති දානවා මිසක් මේවා එක පාර තහනම් කිරීම හරහා මිනිසුන්ගේ ජීවනෝපාය සඳහා විශාල වශයෙන් ප්‍රශ්න ඇති වෙනවා. ඒ නිසා මම විශේෂයෙන් කියන්නේ මේ දේවල් වචන වශයෙන් හුඟක් හොඳ වුණාට ප්‍රායෝගිකව මේවා කරගැනීම සඳහා අධ්‍යාපනයෙන් පටන් අරගෙන මේක ජනතාව තුළට ගෙනියන්න, දරුවෝ තුළට ගෙනියන්න, අනාගත පුරුද්දක් බවට පත් කරගන්න, සංස්කෘතියක් බවට පත් කරගන්න, විශේෂයෙන් නවෝත්පාදන පර්යේෂණ ව්‍යවසායකත්වය මේ රටට අවශ්‍යයි. නමුත් ඒවා පටන් ගන්න ඕනේ පහළ මට්ටමින් කියන එක ඉතා වැදගත් ලෙස මම මේ අවස්ථාවේ මතක් කරනවා. විශේෂයෙන් මධ්‍යකාලීන ඉලක්ක හැටියට මේ අයවැය ඉදිරිපත් කළා තියෙනවා. ඒක පුද්ගල ආදායම ඇමරිකාන් ඩොලර් 5000 දක්වා වැඩි කිරීම. දැන් මෙතන මධ්‍යකාලීන ඉලක්ක කිව්වම මට පැටලීමක් තියෙනවා. කොච්චර කාලයක් ඇතුළත්ද? 2018 ද අවුරුදු 3කටද? මධ්‍යකාලීන වශයෙන් අවුරුදු 3ක් කියලා ගත්තාම විශේෂයෙන් මෙන්න මේද ඍජු විදේශීය ආයෝජන බිලියන 5ක් දක්වා වැඩි කරන්න බලාපොරොත්තු වෙනවා. මෙතන මේ ගණිත ප්‍රශ්නයක් තියෙනවා. දැන් අවුරුදු 3කින් ඍජු විදේශීය ආදායන බිලියන 5කින් වැඩි කරගත්තොත් අඩුම ගානේ අවුරුද්දකට තියෙන්න ඕනේ බිලියන 1.3කවත් වර්ධනයක්. ඊළඟට අනිත් පැත්තෙන් අපනයන දෙගුණ කිරීමක් බලාපොරොත්තු වෙනවා. ඒකත් මධ්‍යකාලීන වශයෙන් ඉලක්ක ගතව කියලා කියන්නේ පැහැදිලි කාලයක් දීලා අවුරුදු 3කට කියලා ගත්තොත් මේ ඍජු විදේශ ආයෝජන හරහා මේ අපනයන දෙගුණ කිරීම හරහා බිලියන 10ක් අවුරුදු 3කින් වැඩි වුණොත් එතනින් අවුරුද්දකට බිලියන 3.3ක්වත් එන්න ඕනේ. මේ දෙක එකතු කරුවත් බිලියන 5ක් එනවා. දැන් අපි මේ බිලියන 5 අපේ රටේ දලදේශ නිෂ්පාදනයේ ඇමරිකානු ඩොලර් බිලියන 81යි. මේ පහ අරගෙන බෙදලා බැලුවත් එතන 6.4ක වර්ධන වේගයක් බලන්න පුළුවනි. එහෙමනම් නිර්භයව මුදල් ඇමතුමාට කියන්න තිබුණා මේ වර්ධන වේගය මේ ආයවැයෙන් බලාපොරොත්තු වෙන 6.4 මේ ඉලක්ක දෙක පමණක් ගත්තත් පුළුවන්කම තියෙනවා 7කින් එහාට යන්න. මේ ආයවැය සාමාන්‍ය ස්වභාවය අනුව අන්තිමේ මේක අන්තිම ඉලක්කේ බලනකොට වර්ධන වේගය දලදේශ නිෂ්පාදනයෙන් 5%ක් පමණක් බලාපොරොත්තු වෙනවා කියපුවම එතනින් අපිට හිතෙනවා මේ ඔක්කොම දේවල් කරගන්න බැරි බව යථාර්ථවාදී විදිහට මුදල් ඇමතුමාට මතක් වෙලා තියෙනවද කියලා. එනිසා මම හිතනවා යථාර්ථවාදී ඉලක්ක තබා ගත යුතුයි. ඒකෙන් තමයි අභිප්‍රේරණයක් ඇති වෙන්නේ මිනිසුන්ගේ මනසේ. එහෙමනම් අඩුම වශයෙන් මේ වර්ධන වේගය 7%කටවත් ගියේ නැත්නම් ඇත්තටම අපිට නැගෙනහිර ආසියාවේ රටවල් වල වර්ධන වේගය 8%-10% අතර අවුරුදු 10ක් පවත්වන ගියාම ආර්ථිකයේ සම්පූර්ණ විප්ලවයක් ඇති වෙනවා. අපිට පිම්මක් පනින්න බැරි වෙනවා.
ගරු ඇමතුමා අවසන් කරන්න කාලය.
ඒ නිසා මම හිතනවා ඒ වගේ ඉලක්ක තබා ගැනීම ඉතාම යෝග්‍යයි කියලා වෙලා අවසාන වශයෙන් මේ ආයවැය පැවති ආයවැය වලට වඩා බොහොම ධනාත්මක ඒ වගේම ඉදිරියට හිතන්න පුළුවන් ආයවැයක් බව යෝජනා කරමින් මගේ වචන ස්වල්ප අවසන් කරනවා. බොහොම ස්තුතියි.
Thank you. Honorable Faisal Kasim.
Bismillahir Rahmanir Rahim. சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, 2018 வரவு செலவு திட்டத்திலே அதுவும் எமது புதிய நிதியமைச்சர் மங்கள சமரவீர அவரின் இந்த மங்கள வரவு திட்டத்திலே நாங்கள் பேசிவிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கு ஒரு நாட்டை நாங்கள் ஆட்சி செய்யும் போது அதன் நிதி நிலைமையை நாங்கள் கணக்கில் கொண்டு அதை நாட்டின் அபிவிருத்திக்காக வருகிறதிலே எந்த தவறும் இல்லை என்று நான் கூற விரும்புகின்றேன். என்று உங்களுக்கு தெரியும், மேற்கத்திய நாடுகளை நாங்கள் பார்க்கும்போது மேற்கத்திய நாடுகளிலே வரி அறவிடும் வீதம் மிகவும் கூடுதலாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். இதை நாங்கள் இங்கு இன்று இலங்கையிலே நாங்கள் வரி அறவிடும் வீதத்தை பார்க்கும்போது எந்த அளவுக்கு நாங்கள் 100க்கு 100 வரி அறவிடுமா இல்லை வரியை சில வரியை கட்ட வேண்டியவர்கள் நேரத்துக்கு கட்டுகிறார்களா என்று பார்க்கும்போது அரசாங்கத்தை ஏமாற்றும் ஒரு கூட்டத்தை நாங்கள் காணுகின்றோம். ஆகவே இந்த வரியை நாங்கள் பெறுவதற்குரிய வழியைத்தான் இந்த வரவசத்திலே முகமும் எமது அமைச்சர் அவர்கள் முன்னுரிமை கொடுத்து இதற்குரிய வேலைத்திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார். இருந்தாலும் 2018-2019 இந்த அரசை நாங்கள் பார்மெடுக்கும் போது 1528 பில்லியன் ரூபா பணம் நாங்கள் வரியாக அறவிட்டிருந்தோம். இருந்தாலும் 2017 1989 பில்லியன் நாங்கள் இந்த வரவு திட்டத்தின் மூலம் நாங்கள் அறவிட்டிருக்கின்றோம். இருந்தாலும் இந்த வரவு திட்டத்திலே நாங்கள் 2316 பில்லியன் ரூபாக அதிகரிக்கக்கூடிய வேலைத்திட்டத்தை எமது நிதியமைச்சு அதற்குரிய வேலைத்திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல 2018 ரமேஷ் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த வரியை இன்னும் லேசாக மக்களுக்கு கிடைப்பதற்குரிய வேலைத்திட்டத்தை எமது நிதியமைச்சர் இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்திலே நான் நிதியமைச்சுக்குரிய இந்த வரவு செலவுத்திட்டத்தை பேசுவதற்குரிய எனது பேச்சை நான் ஹன்சாட்டிலே பதிவதற்கு தந்துவிட்டு எனது பிரதேசத்திலே முக்கியமாக இன்றைக்கும் முக்கியமான ஒரு பிரச்சனை பற்றி நான் பேசிவிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் இந்த வரவு செலவு திட்டத்திலே கடல்சாரா பொருளாதாரம் என்ற தலைப்பின் கீழ் இந்த வரவு செலவு திட்டத்திலே நிதியமைச்சர் அவர்கள் இது ரத்மலானை தொடக்கம் கல்கிசையிலிருந்து ரத்மலானை தொடக்கம் கடலை நிரப்புவதற்குரிய திட்டத்துக்காக கிட்டத்தட்ட 400 மில்லியன் ரூபாய் பணங்களை அவர் ஒதுக்கியிருப்பதை இட்டு நாங்கள் அதுக்கு மகிழ்ச்சி அடைந்தோம். இருந்தாலும் அதுபோன்று நீர்கொழும்பிலிருந்து மாறவில வரை கரையோரையிலே பாதுகாப்பதற்காக இந்த வரவு திட்டத்திலே கிட்டத்தட்ட 800 மில்லியன் ரூபாய் பணத்தை கொண்டு கல்களின் மூலம் அந்த கரை பாதுகாப்பை செய்வதற்கு அவர்கள் முனைந்திருப்பது நாங்கள் அதுக்கும் கூட நன்றி கூறுவோம். இருந்தாலும் கூட சென்ற அரசாங்கத்திலும் இருந்து கூட இந்த அரசாங்கத்திலும் ஒலிவிலே கட்டப்பட்டிருக்கும் இந்த துறைமுகத்தின் மூலம் இன்று நடக்கும் கரையோரத்தின் அரிப்புக்களை நாங்கள் அன்று இந்த அரசாங்கத்திலும் இன்று அரசாங்கத்திலும் கூட இன்றைய ஜனாதிபதிக்கு கூட நாங்கள் இதை முறையிட்டும் கூட இதுவரை இந்த வரவசத்திலே இதை விட்டு கருத்து அதாவது எந்த கருத்தையும் கூறாமல் விட்டு நான் கவலை அடைகின்றேன். உண்மையிலே கூறப்போனால் இந்த ஒலிவில் துறைமுகத்தை அமைப்பதன் மூலம் இன்று ஒலிவில் கிராமம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இன்று தண்ணிக்குள் சென்றிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். இதே அரிப்பை உடனடியாக பாதுகாப்பதற்காக அதுவும் துறைமுக அதிகார சபையின் அந்த கட்டிடங்கள் கடலுக்குள் போகப்போகுது என்ற காரணத்துக்காக துறைமுக அதிகார சபை தந்த பணத்திலே அந்த ஒலிவில் கிராமத்துக்குரிய அரிப்பை தடுப்பதற்காக கல்லை இட்டு இருக்கிறதை நாங்கள் கண்டோம். இருந்தாலும் கூட இதனால் ஒலிவில் கிராமத்தில் உள்ள மீனவர்கள் மிகவும் கஷ்டப்பட்ட நிலையிலே இன்று அவர்களுடைய வாடிகள் இழந்த நிலையிலே அவர்கள் இன்று காணுகின்றோம். அதை இன்று இது இந்த அரிப்பு ஒலிவில் கிராமத்திலே மட்டும் நின்றுவிடவில்லை. இது இன்று ஒலிவிலிருந்து அடுத்த கட்டமாக எமது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்குரிய காணியை இப்போது கடலுக்குள் மூழிக்கொண்டு செல்வதை நாங்கள் காணுகின்றோம். அது மட்டுமல்ல அடுத்ததாக இருக்கும் இந்த ஒரு கிராமத்தைச் சேர்ந்த வயல்வெளிகள் இந்த வயல்வெளிகள் இன்று கடலுக்குள்ளே அறுத்து செல்வதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 150 ஏக்கருக்கு மேலுள்ள காணிகள் இப்போது கடலுக்குள் மூடியிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். இவைகள் வேளாண்மை செய்த மட்டுமல்லாமல் நிறைய தென்னன் தோட்டங்களை இன்று உங்களுக்கு தெரியும் ஒரு தேங்காய் 100 ரூபாய் விலைக்கு விற்கிற காலங்களிலே இன்று கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் காணிகள் இன்று கடலுக்குள் சென்று அந்த தென்னை மரம் இல்லாமல் இன்று அழிந்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம்.
இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றது.
அது மட்டுமல்ல இது இன்று அடுத்ததாக இந்த ஒரு கிராமத்தை ஒரு சவாலுக்கு மத்தியிலே இருக்கின்றது. இன்று அட்டப்பாளம் கிராமம் கிட்டத்தட்ட 200 மீட்டர்கள் இன்று கடலுக்குள் சென்று கொண்டிருக்கின்றன. அதுக்கு அடுத்த கட்டமாக வவ்வாலோட கிராமம் இன்று 150 மீட்டர்கள் கடலுக்கு சென்று கொண்டிருக்கின்றன. நான் நேற்று கூட வரும்போது பார்த்தேன் கடலின் கிட்டத்தட்ட 500 மீட்டர் 1 கிலோமீட்டர் உள்ள இந்த பிரதேசங்கள் இப்போது கடலுக்குள் மெதுவாக மூழ்கிக்கொண்டு செல்லும் போது நினைக்கின்றேன் அடுத்த வருடம் வரும்போது 2018 பட்ஜெட் வரும்போது இந்த ஒரு கிராமம் அதிலே காவாசி கிராமம் இன்று கடலுக்குள் செல்ல வேண்டிய ஒரு நிலையை நாங்கள் துப்பாக்கி நிலையை நாங்கள் காணுகின்றோம். ஆகவே இந்த நேரத்திலே நான் நிதியமைச்சருக்கு நான் இதை நிறைவுபடுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இது இன்று கரையோரத்திலே இன்று சொல்லப்போனால் ஹம்மாந்தோட்டையிலிருந்து திருவண்ணாமலை வரைக்கும் இன்று மணல் பீச் அதாவது மணல் கடலில் இந்த இதுகள் இன்று அழிந்து கொண்டு மீண்டும் இன்று கல்லுகளை போட்டு நிரப்பி இன்று அங்குள்ள மீனவர்களுக்கு மிகவும் பாதிக்கத்தக்க வகையிலே இன்று நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். இதை கல்லுகள் போடும்போது மீண்டும் இந்த மீனவர்கள் கரையோர மீனவர்கள் அதாவது மாதல் அதாவது கரைவலை மீனவர்களுக்கு என்று அங்கு அந்த கரைவலை தொழில் செய்ய போகாமல் முடியப்படுகின்றது. கிட்டத்தட்ட 3000 மீனவர்கள் இதால் பாதிக்கப்பட போன்றார்கள். இவர் வாழ்வாதாரத்துக்கு நிலை என்ன, இவர்களின் வாழ்வாதாரம் எங்கே செல்ல போகின்றது, இவ்வாறான சவாலுக்கு மத்தியிலே இந்த கடலரிப்பு அடுத்த கிராமமான காரதீவு மாளிகக்காடு சாய்ந்தமருது கல்முனை போன்ற கிராமங்களையும் இப்போது தாக்கி கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல இந்த துறைமுகம்
அமைச்சர் அவர்கள் நிறைவு செய்யுங்க.
ஒரு நிமிடம் இந்த துறைமுகம் வந்து இப்போது மண்களால் நிரப்பப்பட்டிருக்கின்றன. இன்று 2 துறைமுகம் 2 பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று மீனவர்களுக்குரிய மீன்பிடிக்கலாம் அதாவது மீன்பிடி துறைமுகம், மற்றது கப்பல் துறைமுகம். இந்த மீன்பிடி துறைமுகத்துக்கு செல்ல வழியில்லாமல் கப்பல் துறைமுக பகுதியிலே இன்று மண் நிறைந்து இருப்பதனால் இந்த மீனவர்கள் தங்களுடைய போட்டை தங்களுடைய ஹாபருக்கு கொண்டு செல்ல முடியாத நிலையை நாங்கள் காண்கின்றோம். இந்த மண்ணை அரித்து அதாவது நாங்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டால் உடனடியாக இந்த மண்களை அதாவது கடலை நிரப்பி இந்த மக்களை பாதுகாக்கும்படி நாங்கள் இந்த அமைச்சிக்கும் அதாவது எமது நிதியமைச்சருக்கும் அதுக்குரிய அமைச்சிக்கும் கேட்டுக்கொண்டு என்னையும் இங்கு பேசுவதற்கு இடமளித்த சபை தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி
கரு தாரக பாலசூரிய மந்திரித்துமா? கரு தாரக பாலசூரிய மந்திரித்துமா?
கரு மூலஸ்தாரு மந்திரித்துமணி மாம் பிரதமே தமிழ்நாசுவந்த வேணுமா மட்ட வினாடி கீயாது மந்திரித்துமா வினாடி தாத்துனா வகை காலையா மேம அதுதாஸ் தாட்டே அயவாய பிலிபந்தவ மகே அதாஸ் திருப்பாத் கரண்டு மட தீபு எக்க பிலிபந்தவ நாங்கள் எத்த வருஷம் கரு மூலாசிதார் அருட மந்திரித்துமணி மம அப்பே மங்கள சமர்வீர் அமைத்தும் அட்டு சுபபத்தனவா மேம அயவாய எதிர்பாத் கிரி கருப்பு காரணாவட்டு ஏ வகை நகைபாய் மங்கிதானே கியாவுருத்து அப்பே ரவி கருணாநாயக மகாத்மாகே ஏ எதிர்பாத் கருப்பு அரு பய ஹத்தரஹமாரக் வகை அயவாதியா பலனோட்டு மங்கிதானே மேக பய தெக்காய் வினாடி ஹத்தரிஸ் பாக் வகை காலையாகியே ஏகே ஹொந்த லக்ஷணா கீழ மங்க விசுவாச கருணா நெத்தாங்க அப்பிட மே தாத் வேசகர பத்கரண விதராய் கரே ஏ வகை மேக நீலஹரித அயவாய கீழா கிவாட மேக நிலுத்னே மேக கொலாத்னே மேக மங்கிதானே ஹொந்தாத்னே லங்காவட்டு ஏ மிக பெலு பெல்மட்னங் மே அயவாய மக்கத்து கியானே விவசாயக்கியான் தெனப்தனவா கீழா திபனவா பரிசர ஹித ஹிதகாமி அயவாய கீழா கீரவா ஏ வகை தொரு துருத்தாட்சண அன்சேட்ட யாம் கிசி விதிகிட்ட சஹனாப்தனவா கீழா கீனவா நமுத் மேக மே ஜனதா அபிலாஷ ஜாகிரகண கராகண்ட தினாகண்ட புல்வாங் அயவாயக் நெவே நத்தன் ஜனதா அவஷ அவஷ்யதா தினாகண்ட புல்வாங் அயவாயக் நெவே தென் அபி பொட்டா கல்பனா கரலா பெலுவத்தேம கரு மூலஸ்தாருட மந்திரித்துமணி தமிழ்நாசிட மதக்க ஏத்தி மங்கி தண்ணே எதனதியார் கேன்லாமே பொல்கெடி அட்டாத்து கொஹேது பொல்கெடி அட்டாத்து கொஹேது ஹொரகாங் கரலா இம் பஸ்ஸே ஏ ஹிரட தம்மா ஏ வகையம் அரு மே மேத்தகதி தவத் இஸ்கோலாமே அம்பகெடி டிகா ஹொரகாங் கரலா இம் பஸ்ஸே பொலிசியை கத்தா நங்கூட கத்தா மே வகை கட்டிட்டு மே வகை அயவாக எத்த வருஷமே வெதகத்துவான்னு என்ன முகோ மே அயவாயே உங்க பிரதிலாப லபாகாந்து அவருது விசக்தியாக ஜனவா இது மங்கி தண்ணே சாமானியம் அயவாய கடண்டு உமனா வக்தி பெண்ணே ஏ அவுருத்தக காலக்கிட்ட மேக பிரதி முகோ மேகே அரு அவுருது தாயக்கட பாலோகட்ட பிளான் கரல விளக்குனே இது மங்கி தண்ணே அப்பே கவுது ராஜிதாய் மத்து மாதிரி மெத்தனி இசல்லா கியூவா மே அயவே உங்க பிரதிபத்தி மே தீந்து அரகன திபனா அவுருது தாயக்கட பாலோகட நமக்கு அவுருது தாயக்கட பாலோகது மேம ஆண்டுவ கிரியா இதிரியது இந்தீது நெத்தக்கு என கத்து அப்பிட்டு மெதனி சலுக்கில்லட கண்டு உமனாவா திபனா ஏ வினத்த ஆண்டு ஆவோ மே மே பிரதிபத்தி மே இதிரியட கினியனவாது கினகத் அப்பி கல்பனா கரண்டு உமனாவா திபனா ඒ වගේ මේ අයවැය වල මං හිතන්නේ මේ ලස්සන වචන තිබුණාට මූලිකව අපි මෙතනදී බලන්න ඕනේ මොකද්ද අයවැය ක්‍රියාත්මක කරනකොට අපි කාරණා දෙකක් අපි සැලකිල්ලට ගන්න ඕනේ එකක් තමයි මේ බජට් ඩෙෆිසිට් එක මේ අයවැයෙන් ඉදිරිපත් කරලා තිබෙන බජට් ඩෙෆිසිට් එක අපිට ඒ විදිහටම ඒ විදිහටම ක්‍රියාත්මක කරන්න පුළුවන්ද කියන එක අනික් කාරණාව තමයි අපේ කරන්ට් account ඩෙෆිසිට් එක ඒ විදිහටම ගණන්ඩ පුළුවන්ද කියන එක දැන් මෙතනදී බජට් ඩෙෆිසිට් එක වැඩි වුණොත් එහෙම අපිට ඒකට අතිරේක මුදල් ගන්න අවශ්‍ය වෙනවා ඒ ඒ වගේම අතිරේක මුදල් ගත්තොත් එහෙම අපිට ඒ පොලි අනුපාතය වැඩි වෙන්න පුළුවන් වෙනවා අපේ සැලසුම් හරියට ක්‍රියාත්මක බැරි වෙන්න පුළුවන් වෙනවා ඒ වගේම අපි මේ මෑතකදී මෑත ඉතිහාසයේදී ආ බැලුවොත් එහෙම අපේ සාමාන්‍යයෙන් අපි බලාපොරොත්තු වෙන ඒ ආදායමට වඩා අපි ඇත්තටම හොයාගත්ත ලබාගත් තිබෙන ආදායම සෑහෙන ප්‍රමාණය 105කින් 110කින් අඩු වෙලා තිබෙනවා 2016දී අපි බලාපොරොත්තු වෙන 2016දී බිලියන 2047ක් නමුත් අපි ඇත්තටම ලබා ගත්තේ 2016දී 1658ක් බිලියන ඒකෙන් 19ක අඩු වීමක් තිබෙනවා 2015දී අපි බලාපොරොත්තු වෙන 2015 අයවැයේදී බිලියන 1468ක් ලබා ගන්නද ඒ අවුරුද්ද නම් අපි ඒ එස්ටිමේට් එකට වඩා අපි ලබා ආදායමක් ලබා ගන්න පුළුවන් වුණා ඒ වගේම අපි 2014දී 1000 බිලියන 1469ක් බලාපොරොත්තු වුණත් අපිට ඇත්තටම ලබා ගන්න පුළුවන් වුණේ බිලියන 1264ක්. ඒ වගේම අපි වියදම් කරන ප්‍රමාණයත් අපි යම්කිසි විදිහකට පාලනය කරන්න ඕනේ. හුඟක් වෙලාවට අපිට මේ බලාපොරොත්තු වෙච්ච ආදායම අපිට ලබා ගන්න බැරි වුණොත් අපි මොකද කරන්නේ? අපි මේ වියදම් කරන ප්‍රමාණය අඩු කරනවා. අපි වියදම් කරන ප්‍රමාණය අඩු කරොත් එහෙම එතකොට මොකද මේකෙන් ඉන්එෆිෂන්සි නැත්නම් මේකෙන් ඵලදාතාවය යම්කිසි විදිහකට අඩු වෙනවා. දැන් අපි ගත්තොත් එහෙම පාලමක් හදන්න රුපියල් අපි කියමුකෝ ලක්ෂයක් ලක්ෂ 10ක් යනවනම් අපි ඒ නමුත් අපිට මේ මුදල් ප්‍රමාණය ගන්න බැරි වෙලා අපි ලක්ෂ හතමාරකින් හතමාරක් වියදම් කරොත් මේ පාලම හදන්න බැරි වෙනවා. ඒතකොට ඒකෙන් ඵලදාතාවේ යම්කිසි විදිහකට ඵලදාතාවේට යම්කිසි විදිහකට බලපානවා කියන එක තමයි මම මෙතනදී කියන්න බලාපොරොත්තු වෙන්නේ. ඒ වගේම කරු මුලස්දරු මන්ත්‍රීතුමනි මේ අයවැය දිහා බලනකොට මේක ඇත්ත වශයෙන්ම මම හිතන්නේ මේ නියෝ ලිබරල් වාදී අයවැයක්. අපි දන්නවා මංගල සමරවීර ඇමතිතුමා එතුමාගේ කොයි වගේ ප්‍රතිපත්තිද තිබෙන්නේ කියලා. එතුමා විදේශ ඇමති කාලෙදිත් ගිහිල්ලා ජිනීවකට ගිහිල්ලා අර ජිනීවා රෙසලූෂන් එකට අස්සම් කරලා ආපු පුද්ගලයෙක්. දැන් මේ නමවෙනි වාක්‍යෙම තිබෙනවා මොකද්ද කියලා තිබෙන්නේ in line with the Vision 2020-2025, we need to undertake bold reforms in factor markets in order to eliminate price distortions and restore property rights in accordance with market principles aiming at promoting fast and sustainable growth. ඉතින් මම හිතන්නේ මේ වගේ දේවල් property rights උයි ඊපස්සේ මේ price distortions උයි මේ වගේ දේවල් ඇත්ත වශයෙන්ම මම හිතන්නේ අපේ මුදල් අමාත්‍ය ශිනී නිල්ලාරින් දාපු එකක් කියලා මේක මම විශ්වාස කරන්නේ බොහෝ දුරට මේ IMF එකෙන් දාපු කාරණා කියන එකයි. දැන් මේ වගේ ඇත්තරම ඒ property market ඒ price distortions නැත්නම් අපි කියමුකෝ අපේ දේශීය වෙළෙන්දෙක් යම්කිසි විදිහකට ආරක්ෂා කරන්න අපි බදු ටිකක් දාලා තිබෙනවා නම් ඒ බදු ඉවත් කරොත් මොකද වෙන්නේ? දැන් DSI වගේ සපත්තු හදන ඒ ආයතන වලට බැරි වෙලාවත් ඒ ඉම්පෝට් බද්දක් දාලා තිබෙනවා නම් ඒක අයින් කරොත් මොකද වෙන්නේ කියන එක ඊපස්සේ අපි කාටවත් තේරුම් ගන්න පුළුවන් වෙනවා. ඒ වගේම කරු මූලාස්ධාරු මන්ත්‍රීතුමදී මෙතනදී ඒ යෝජනා 14 දාලා තිබෙන්නේ මොකද්ද? මේ යම්කිසි පරණ පනත් ප්‍රමාණයක් ඉන්ලන් රෙවනිව් ඇක්ට් එක ඒ වගේම පැරි ලෑන්ඩ්ස් ඇක්ට් 1958 agricultural act of 1973 මේ පනත් වෙනස් කරනවා කියලා මම හිතන්නේ ඇත්ත වශයෙන්ම මේ පනත් වෙනස් කරන එකේ ගැටලුවක් නැහැ. නමුත් මෙතනදී ඇත්ත වශයෙන්ම මේ නියෝ ලිබරල් වාදී උමනාවක් තිබෙනවා නම් මේ යම්කිසි විදිහකට අපේ ආර්ථිකය සම්පූර්ණයෙන්ම විවෘත කරලා ඒ බටහිර රටවල් වල තිබෙන ඒ ආයතන වල අපේ තිබෙන දේවල් ලබා ගන්න මම හිතන්නේ මෙතනදී අපි බොහෝ දුරට ප්‍රවේශම් වෙන්න උමනාවක් තිබෙනවා. ඒ වගේම 17 වෙනි යෝජනාවේ දාලා තිබෙනවා මෙතනදී මේ ඉලෙක්ට්‍රික් කාර් වලට මේ රුපියල් ඉලෙක්ට්‍රික් කාර් ඉලෙක්ට්‍රික් 3 wheel උනන්දු කිරීමක් කරලා තිබෙනවා. දැන් හැබැයි මෙතනදී ප්‍රායෝගික ප්‍රශ්නයක් තිබෙනවා. අපි මේ ඉලෙක්ට්‍රික් 3 wheel උනන්දු කරාට ඇත්ත වශයෙන්ම දැන් මෙවට අර ස්ටේෂන්ස් නැහැ. නැත්තම් මේක රීචාර්ජ් කරන්න මෙතන තැනක් නැහැ. එතකොට දැන් ඉලෙක්ට්‍රික් කාර් ඉලෙක්ට්‍රික් 3 wheel කවුරුත් ගන්නෙ නැහැ. මොකද මෙතනදී චාර්ජ් කරන්න තැනක් නැති නිසා. හැබැයි දැන් මෙහෙම තියද්දී තමයි අපේ මුදල් ඇමතුම මොකද්ද කරලා තිබෙන්නේ? අර ඩීසල් 3 wheel වලට 50,000කින් වැඩි කරලා තිබෙනවා. ඉතින් මං හිතන්නේ අපිට මේ ඉලෙක්ට්‍රික් 3 wheel උනන්දු කරන්න උවමනාවක් තිබෙනවා නම් අපිට විශාල ප්‍රමාණයක් මේ රීචාර්ජින් ස්ටේෂන්ස් අපිට අනිවාර්යයෙන්ම හදන්න උවමනාවක් තිබෙනවා. ඒ වගේම මෙතනදී ඒ විශාල බද්දක් දාලා තිබෙනවා අර V8 Land Cruiser එකක් කෝටි 2,5,000කින් වැඩි වෙලා තිබෙනවලු. ඉතින් දැන් මේ වගේ විශාල බදු දැම්මොත් එහෙම මොකද්ද වෙන්නේ? අර අහපව් අපිට වෙළඳ පොලක් අපි ඇති කරනවා. අර බඩ් කරලා හයි කරපු වාහන වලට නැත්නම් ඒ නීති විරෝධී වාහන වලට අපි වෙළඳ පොලක් ඇති කරනවා. ඉතින් මං හිතන්නේ මෙව්වා ඒ ඩයරෙක්ෂන් එක නැත්නම් ඒ යන පැත්ත හරි වුණත් මං හිතන්නේ මෙව්වා ප්‍රායෝගිකව අපි කල්පනා කරන්න උවමනාවක් තිබෙනවා. ඒ වගේම මෙතන ඉලෙක්ට්‍රික් බස් ගැන කතා කරලා තිබෙනවා. නමුත් මං හිතන්නේ මේ මෙව්වා එක එක ලස්සන වචන දාලා මේ අන්තිම වෙනම කරලා තිබෙන්නේ බදු ගහන එක තමයි. දැන් ඩීසල් 3 wheel වලට 50,000ක බද්දක් ගහලා තිබෙනවා. නමුත් ඉලෙක්ට්‍රික් 3 wheel සපයන්න බැරි වුණාට දැන්ටම ඒ බද්ද දාලා තිබෙනවා. ඒ වගේම මෙතනදී කාබන් බද්දක් කියලා මේක නිකන් කාබන් බද්දක් කියලා ගහලා මොකද කරන්නේ? අර බයිසිකල් මෝටර් බයිසිකල් වලටත් ඒ වගේම අර පොඩි කාර් වලටත් ඒ යම්කිසි විදියකින් ඒ බද්ධ ක්‍රියාත්මක කරලා තිබෙනවා. ඒ වගේම ගරු මූලාස්ධාරු මන්ත්‍රීතුමනි දැන් යෝජනා 33 කියලා තිබෙනවා හැම ප්‍රාදේශීය සභාවකටම. දැන් ප්‍රාදේශීය සභා මං හිතන්නේ 300ක් විතර තිබෙනවා. ප්‍රාදේශීය සභාවකටම මිලියන 1500ක් වෙන් කරලා තිබෙනවා ඒ ප්‍රාදේශීය සභාවල ජොගින් ට්‍රැක් එකක් හදන්න. හැබැයි මං හිතන්නේ මංගල ඇමතුමාගේ මාතර දිස්ත්‍රික්කයේ එක මේ ජොගින් ට්‍රැක් එකකට මොකද දාලා තිබෙනවා මිලියන 1500ක් දාලා තිබෙනවා. දැන් අර ලංකාවේ තියෙන සියලුම අනික් ප්‍රාදේශීය සභාවල තිබෙන ඒ ජොගින් ට්‍රැක් වල මේකෙන් දාලා තිබෙනවා in keeping with ancient Athenian concept of balanced mind body spirit and will include library. මම මේකට මිලියන 3ක් වගේ වෙන් කරලා මේ ලයිබ්‍රරි ඔක්කොම දෙන්න පුළුවන් නම් අර මිලියන 1500ක් වෙන් කරන ඒ ජොගින් ට්‍රැක් එකේ මොනවද තියෙයිද කියලා අපි දන්නේ නැහැ. ඉතින් කෙසේ වෙතත් මේ මාතරට එකක් ඊපස් අනික් පැති වලට තවත් එකක් කියන එක තමයි මෙතනදී අපි කියන්න තිබෙන්නේ. ඒ වගේම යෝජනා 35 මම ඒක අගය කරනවා. ඒ යෝජනා 35 දී විශේෂයෙන්ම අර පින්නවල කලාපේ බෝන් ෆ්‍රී චේන් ෆ්‍රී කියන නැත්නම් ඒ අලින්ට ඒ දඟවැල් දාන්න නැති සංකල්පයක් ගේන්න තිබෙනවා. අපේ සංදීප් සමරසිංහ මන්ත්‍රීතුමත් මෙතන ඉන්නවා. මම හිතන්නේ එතුමත් එක්ක ගෙවේවි. මේක මම හිතන්නේ පින්නවල ඒ අලියනාත කාර්යයට විතරක් නෙවෙයි ඒ ප්‍රදේශයේ ඉන්න අනික් කට්ටියටත් ඒක මේ ක්‍රමවේද උනන්දු කරන්න ඕනේ. මේක හොඳ දෙයක් කියලා තමයි මම විශ්වාස කරන්නේ. ඒ වගේම යෝජනා 38 38 දාලා තියෙනවා මේ සෙගියුලර් ටවර් නැත්නම් එහෙම අර සෙගියුලර් ෆෝන් තියෙන ඒ ටවර් වලට $200,000 බද්දක් ගහනවා හැම මාසෙකම. දැන් මේ මම දන්න තරමින් ඒකේ මෙතන තවර් 16000ක් වගේ තිබෙනවා. දැන් තවර් 16000ක් තිබුණොත් එහෙම ඒ කියන්නේ බද්දෙන් බිලියන 26ක් ගන්නවා. දැන් මම බැලුවා මේ මොබිටෙල් නැත්නම් ටෙලිකොම් ආයතනයේ ලාභය කොච්චරද කියලා බිලියන 10ක් වගේ තිබෙනවා. ඒ වගේම ඩයලොග් ආයතනයේ ලාභය කොච්චරද කියලා බැලුවා බිලියන 10ක් වගේ තිබෙනවා. හැබැයි ඒ වගේම අපි ඔක්කොම ඒ ටෙලිකොමියුනිකේෂන් ඒ ආයතන පහේම ලාභය එක්කව කරත් මම හිතන්නේ බිලියන 30ක් 35ක් වගේ තිබෙන්නේ. හැබැයි බිලියන 26ක බද්දක් ගැහුවොත් එහෙම. ඒකෝර මේවා කොහොමද ඉදිරියට ක්‍රියාත්මක වන්නේ මේ සම්පූර්ණ මේ ටෙලිකොමියුනිකේෂන් සෙක්ටර් එක කඩා වැටෙනවා මේ වගේ බදු ගැහුවොත් කියන එක තමයි මෙතනදී කියන්න තිබෙන්නේ. ඉතින් මම හිතන්නේ මේ බදු යෝජනා කරන්න ඉස්සෙල්ලා මෙවස් සැහැඬ මේකෙන් ඇත්තටම මොකද්ද වෙන්නේ කියන එක කල්පනා කරන්න උවමනාවක් තිබෙනවා. අපි දන්නවා දැන් ටෙලිකොමියුනිකේෂන් සෙක්ටර් එකේ අනිවාර්යයෙන් මේක ඒ සෙක්ටර් එකේ growth එකක් ඇති වෙන්න නැත්නම් ඒ වර්ධනයක් ඇති කරා ගන්න නම් අනිවාර්යයෙන් මේකේ ඒකේ ලාභයක් තිබෙන්න ඕනේ කියන එක අපි දන්නවා. ඒ වගේම මේ යෝජනා 52 දී අපේ ගොවියන්ට ඒ ඉන්ෂුරන්ස් ස්කීම් එකක් හඳුනලා දෙන්න මෙතනදී ක්‍රොප් ඉන්ෂුරන්ස් ස්කීම් එකක් හඳුනා දෙන්න බලනවා. මේකේ කියලා තිබෙන්නේ අර දරුවන්ට හෙල්ත් ඉන්ෂුරන්ස් ස්කීම් එකක් හඳුන්වා දුන්නා
වගේ. ගරුමන්තුමා තව විනාඩි දෙකක් තියෙනවා.
හරි, ස්තුතියි. හැබැයි මම ගරු මූලසාරුඩ මන්ත්‍රීතුමදී අවුරුදු 15ක් වගේ කාලයක් ඉන්ෂුරන්ස් රෙජිස්ට්‍රේ වැඩ කරනකොට හුඟක් වෙලාවට මේ ක්‍රොප් ඉන්ෂුරන්ස් එහෙම නැත්නම් ওই මෙඩිකල් ඉන්ෂුරන්ස් කියන්නේ කෑෂ් ෆ්ලෝ මැනේජ්මන්ට්. ඒ යම්කිසි මුදල් ප්‍රමාණයක් අපිට දෙනවා. ඒ මුදල් ප්‍රමාණයෙන් අපි තමයි අපිට ඒක ගෙවන්න වෙන්නේ. ඒකෝල අපිට ඊට අපේ ලැබිච්ච මුදල් ප්‍රමාණයට අපිට වඩා අපිට ගෙවන්න වුණොත් එහෙම මොකද්ද වෙන්නේ? අපිට එන අවුරුද්දේ රේට්ස් වැඩි කරඩු වෙනවා. ඒතකොට මම හිතන්නේ ඇත්ත වශයෙන්ම මේ අපේ අර ක්‍රොප් ඉන්ෂුරන්ස් එකත් ඒ වගේම අපේ ඒ ශිෂ්‍යයන්ට දීලා තිබෙන ඉන්ෂුරන්ස් එකත් මේක වැරදි සංකල්පයක්. මේක නෙමෙයි කරන්න ඕනේ. මේ ඉන්ෂුරන්ස් දීලා පෞද්ගලික ඉස්පිරිතාල වලට යන්න කියලා උනන්දු කරන්නේ නැතුව ඒ මුදල් ප්‍රමාණය ඇත්ත වගේම ඇත්ත වශයෙන් මේ ඉස්පිරිතාල හැදුවා නම් ඒ ඉස්පිරිතාල නවීනකරණයක් කරා නම් මම හිතන්නේ මේකෙන් ඊට වඩා වාසියක් ලබා ගන්න පුළුවන් වෙනවා. මම දන්න තරමින් ඇත්ත වශයෙන් මේකේ සස්ටේනබිලිටි නැත්නම් මේ සැලසුම් කොච්චර කාලයක් ඉදිරියට ගෙනියන්න පුළුවන්ද කියන එක මෙතනදී අපි බලන්න වෙනවා. විශේෂයෙන් ඉන්ෂුරන්ස් ස්කීම් එකක් තිබුණොත් එහෙම ඉදිරියේදී ඒ වංචා වගේ දේවල් ඉදිරියේදී එන්න ඉඩ තිබෙනවා. මෙච්චර විශාල ප්‍රමාණයකට කරනකොට මේකේ මැනේජ් කරන්න පුළුවන්ද කියලා අපි බලන්න ඕනේ. ඒ වගේම කරු මූලාශ්‍ර දරුඩු මන්ත්‍රීතුමදී මෙතනදී හුඟක් ලංකාවේ අපි මේ අපේ ආර්ථිකය වර්ධනය කරා ගන්න අපි කොයි වෙලේ කතා කරන්නේ මොකද්ද අපි මේ සංචාරක ව්‍යාපාරය ගැන කතා කරනවා. ඒ වගේම අපි තොරතුරු තාක්ෂණ අංශය ගැන අපි කතා කරනවා. හැබැයි ඇත්ත වශයෙන්ම මේ තොරතුරු තාක්ෂණ අංශයටත් ඒ වගේම සංචාරක ව්‍යාපාරය දිනු කරන්නත් යොමු කරලා තිබෙන මුදල් ප්‍රමාණය කොච්චරද කියනවා නම් අපි සෑහීමකටපත් වෙන්න බෑ. අපි ගත්තොත් එහෙම අපේ මහින්ද අමරවීර මහත්මයාට නම් විශාල මුදල් ප්‍රමාණයක් හම්බෙලා තිබෙනවා. මම හිතන්නේ ජනාධිපතිතුමත් දෙනවා ඇති, ඒ වගේම අගමැතිතුමත් දෙනවා ඇති. හැබැයි අපිට වැදගත් අංශවලට, ඒ තොරතුරු තාක්ෂණ අංශයට, ඒ වගේම අපේ සංචාරක ව්‍යාපාරයට අපි යම් කිසි විදිහකට මෙතනදී දාලා තිබෙන මුදල් ප්‍රමාණය මදි කියන එක තමයි මම විශ්වාස කරන්නේ. ඒ වගේම මෙතනදී මේ තවත් අන්දමින් මෙතන මේ සිනමන් නැත්තම් අපේ දේශීය කුළුබඩු ඒ යම් කිසි විදිහකට දිනු කරන්නත් මෙතනදී උත්සාහය තිබෙනවා. ඒ මේකට මිලියන 50ක් වගේ
ගරු මන්තුමා අවසන් කරන්න
මිලියන 50ක් වගේ මුදල් ප්‍රමාණයක් දාලා තිබෙන්නේ. මම හිතන්නේ මේක මදි. මෙතෙන් දැන් අපේ සෞඛ්‍ය ඇමතිතුමා කිව්වා එතුමාට කොච්චර මුදල් ප්‍රමාණයක් හම්බුණාද කියලා. හැබැයි නමුත් එතුමා කිව්වේ නැහැ. දැන් එතුමා රසිනේප වෙලා සිංගප්පූරුවට ගියාන් පස්සේ එතුමා කිව්වා මේ මවුන්ට් රෝයල් ඉස්පිරිතාල තුනක් හදනවා කියලා. හැබැයි දැන් මෙව්වා ගැන මේ අයවැය වලින් දාලා නැහැ. මෙතනදී පොඩ්ඩක් අර සීනි බෝල විතරක් පොඩ්ඩක් දීලා තිබෙනවා. ලස්සන වචන ටිකක් දාලා තිබෙනවා. මෙතනදී ජනතාව යම් කිසි විදිහකට රවට්ටන එකක් තමයි කරලා තිබෙන්නේ. නමුත් මම විශ්වාස කරනවා මේ අයවැයෙන් අද මේකේ ජනතා අභිලාෂ දිනා ගන්න අයවැයක් නෙමෙයි. ඒ වගේම ජනතා අවශ්‍යතා දිනා ගන්න අයවැයක් නෙමෙයි. මෙතනදී ලස්සන වචන ටිකක් දාලා අපි මේ 2020 2040 ගැන අපි කතා කරනවා. නමුත් අද ජනතාවට පොල් ගෙඩියක් රුපියල් 100ට යනකොට හාල් රුපියල් 109ට 110ට යනකොට මේ ඉලෙක්ට්‍රික් කාර් නෙමෙයි දැන් වැදගත්ම දේ. ඉලෙක්ට්‍රික් කාර් තිබුණාට කමන්නේ. නමුත් මිනිසුන්ගේ ජීවත් වෙන්න ඒ පරිසරය හදන්න ඕනේ කියන එක තමයි කියමින් මගේ වචන සල්පමන් නිම කරනවා.
ස්තුතියි.